السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم يسر، اللهم يسر، اللهم يسر. غني ذكريولي அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக ஆரம்பிப்போமாக. அல்லாஹு தஆலா நமது இந்த அமர்விலே அவருடைய அருளையும் அன்பையும் தந்தருவானாக. நாம் படிக்கக்கூடிய கல்வியை நமக்கு எவ்வளவிலும் பயன்தரக்கூடிய கல்வியாக, அதன்படி செயல் நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. கொள்கையில் சிந்தனையில் நமது அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் சீர்கேடுகளோ நயவந்தனமோ சந்தேகமோ குழப்பமோ அல்லாஹிற்கும் அவனது தூதருக்கும் முரண்பட்ட எந்த ஒரு காரியமோ நிகழ்ந்து விடுவதிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து வருவானாக. அல்லாஹிற்கு பொருத்தமானதை மட்டுமே செய்வதற்கும் சொல்வதற்கும் நம்பிக்கை கூறுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, தொடர்ந்து நாம் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மூன்று அடிப்படைகள் தலாசத்து உசூல் என்ற நூலை படித்து வருகிறோம். அந்த நூலை யாருடைய விரிவுரையின் வாயிலாக படித்து வருகிறோம்? யாருடைய விரிவுரையின் வாயிலாக? ஸாலிஹுத்தைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று படிக்க வேண்டிய விஷயம் என்ன? இரண்டாவது அடிப்படை. இமாம் அவர்கள் நூலின் ஆரம்பத்தில் முன்னுரையிலே இரண்டு விஷயங்களை சொன்னார்கள். அந்த இரண்டு விஷயங்களுக்கு ஒரு முடிவுரையை சொன்னார்கள். பிறகு நூலுடைய மையப்பகுதிக்கு வரும்போது அந்த மூன்று அடிப்படைகள், இந்த மூன்று அடிப்படைகளை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து ஆதாரங்களோடு தெரிந்து அவற்றை பின்பற்ற வேண்டும், அவற்றின்படி அவன் செயல்பட்டு ஆக வேண்டும். அப்போதுதான் அவன் முஸ்லீமாக இருப்பான். அவற்றை ஆதாரங்களோடு தெரியவில்லை என்றால், பின்பற்றவில்லை என்றால் அவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. இது எப்படி என்றால், ஒவ்வொரு முஸ்லீமுடைய ஒரு ஐடியன்டி கார்டு, அவன் தன்னை முஸ்லீம் என்று நிரூபிப்பதற்கு, அவன் தன்னை முஸ்லீம் என்று நிரூபிப்பதற்கு இந்த மூன்று விஷயங்களை பற்றிய குறைந்தபட்சம் அடிப்படை அறிவையாவது அவன் அடைந்திருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களை பற்றிய அடிப்படை அறிவையாவது அவன் பெற்றிருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மூன்று விஷயங்களை பற்றித்தான் நாளை வறுமையில் அவருடைய விசாரணையே ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களை பற்றித்தான் அவருடைய வறுமை வாழ்க்கையின் தொடக்கமே ஏற்பட இருக்கிறது. இந்த மூன்று விஷயங்களுக்கு அவன் வறுமையில் அது தொடக்க நிலையில், அந்த தொடக்க நிலை எது? அவருடைய வாழ்க்கை. இரண்டு மாணவர்கள் வருவார்கள், உடன் நம்மோடு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த வாணவர்கள் நேரடியாக ஒரு விசாரணை நடத்துவார்கள். அந்த விசாரணையே அவர்கள் கேட்கக்கூடிய மூன்று கேள்விகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இப்போது சொல்லிவிட்டார்கள். அதுதான் மூன்று அறிவுரை. உன்னை படைத்து பரிபாலித்து வளர்த்து உன்னை காத்துக் கொண்டிருந்த அந்த இறைவன் யாரை நீ வழங்கிக் கொண்டிருந்தாய்? மரம்புக படைப்பவன் பரிபாலிப்பவன் என்று யார் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தது? யாரை நீ வழங்கிக் கொண்டிருந்தாய்? அதான் மரம்புக என்பதனுடைய பொருள். நீ கடவுளுக்கு யாரை விளங்கி வைத்திருந்தாய் என்பது என்ன அதற்கு அர்த்தம்? அர்த்தம் என்ன? இறைவன் என்று யாரை தெரிந்து வைத்திருந்தாய் என்பது என்ன? படைத்தவன் பரிபாலிப்போம் வளர்ப்போம் காப்பவன் என்று யாரை நீ நம்பி இருந்தாய், யாரை நீ வணங்கிக் கொண்டிருந்தாய்? இரண்டாவதாக போனா நீருக்க உன்னுடைய வணக்கம் எது? உடன் நபி இருக்க உன்னுடைய நபி யார்? இந்த மூன்று கேள்விகள் கண்டிப்பாக விசாரிக்கப்படும். அங்கே உங்களுக்கு சான்ஸ் தாய்ஸ் கிடையாது. சொன்னாலும் பரவாயில்லை, சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று உங்களுக்கு அங்கே சான்ஸும் கிடையாது. அது மூன்றில் ஏதாவது ஒரு கேள்விக்கு இரண்டு கேள்விக்கு என்ன சாய்ஸும் விருப்பமும் அங்கே கிடையாது. கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும், மூன்றுக்கும் சொல்லி ஆக வேண்டும். அவர்கள் இதற்காக இதை மக்கள் எல்லாம் வளர்ந்து இதனை அலட்சியம் செய்து கொண்டிருந்தவர்களாக மக்களை பார்த்துள்ளது. இது குறித்து வேதனைப்பட்டு மக்களை சத்திய மார்க்கத்து பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு முஸ்லீமும் அடிப்படையாக குறைந்தபட்சம் தெரிந்து கொண்டு அவருடைய ஈமானை புதுப்பித்து மார்க்கத்தில் ஆழமாக அவன் இறங்குவதற்கு, மார்க்கத்தில் ஆழமாக அவன் பின்பற்றுவதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறு நூலை எழுதுகிறார்கள். இந்த மூன்று விஷயங்களுக்காக வேண்டித்தான் இவ்வளவு ஒரு பெரிய முன்னுரையை அவர் குறிப்பிட்டார். புரிகிறதா? இந்த மூன்று விஷயங்கள் உனது இறைவனியா, உனது மார்க்கம் எது, உனது நபியா, இந்த மூன்று விஷயங்களின்படி நீங்கள் செயல்படுவதற்கும் இந்த மூன்று விஷயங்களில் நீங்கள் அக்கறை கொள்வதற்கும் என்று எல்லோருக்கும் தெரியலாம். கபரிலே மூன்று கேள்வி கேட்கப்படுவது பல முஸ்லிம்களுக்கு தெரியலாம். ஆனால் அவர்கள் தெரிந்தது அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கியதா? அவர்கள் தெரிந்தது அவர்களை மறுமையின் பக்கம் திருப்பியதா? தெரிந்ததால் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஹலால் ஹராமுடைய பேரிடர் வந்ததா என்றால் அப்ப என்ன அர்த்தம்? அதை எப்படி தெரிய வேண்டுமோ உணர வேண்டுமோ அந்த அடிப்படையில் தெரியவில்லை, உணரவில்லை. அதுவே அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஆகவேதான் இந்த ஒரு நீண்ட முன்னுரையை அது குறித்த விளக்கத்தை சொன்னதற்கு இமாம் அவர்களை சொல்கிறார்கள். இப்போது நமக்கு கொஞ்சம் புரிய உதவியாக அப்ப இரண்டாவது அடிப்படை என்ன? இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் ஆதாரங்களுடன் அறிய வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் ஆதாரங்களுடன் அறிய வேண்டும். மஅரிஃபத்து தீனி இஸ்லாமி பில் அதில்லதி, ஆதாரங்களோடு அறிய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் விமானவர்கள் ஆதாரங்களோடு சொல்லி வருவார்கள். இந்த ஆதாரத்தோடு தெரிய வேண்டும் என்ற இந்த ஒரு வார்த்தையை நாம் கேட்கும் போது பல நேரங்களிலே வெட்கப்பட வேண்டிய நிலை இருக்கும். நமது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கல்வியின் பலவீனம் என்னவென்றால் எத்தனை பேர் மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள்? மஸ்ஜிதிற்கு வரக்கூடிய இந்த மக்களிடத்திலே நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள் என்றால் தொழுகை இஸ்லாமின் ஒரு கடமை, கட்டாய கடமை என்று பதில் சொல்வார்கள். அது எங்கே இருக்கிறது? குரானிலே கொஞ்சம் எடுத்துக்காட்டுகளிடம் எடுத்துக்காட்ட முடியாது. அது குறித்த ஏதாவது ஒரு ஹதீஸை மனப்பாடமாக எந்த நூலில் இருக்கிறது? அதனுடைய என்ன சொல்லவில்லை என்றால் பரவாயில்லை, எந்த நூலிலே இந்த ஹதீஸை எந்த அறிவிப்பாளரோடு நீங்கள் படித்திருக்கிறீர்கள், ஞாபகம் இருக்கிறதா என்றால் அதுவும் தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிறைவாளர்கள். சரி, ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்கிறோமே, இந்த நோன்பு கடமை என்று சொல்கிறோமே, எந்த வசனத்தின் மூலமாக இந்த நோன்பு என் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேடி அறிந்து மனப்பாடம் செய்திருக்கிறோமா?
நீங்க பெரிய முழு குரானையும் மனப்பாடம் செய்யவில்லை, அல்லது ஹதீஸுகளை பக்கம் பக்கமாக மனப்பாடம் செய்யவில்லை. குறைந்தபட்சம் எந்த வசனத்தில் தொழுகை அல்லாஹ் என்பது கடமையாக்குகிறார், எந்த வசனத்தை கொண்டு நோன்பு என்பது கடமையாக்கப்படுகிறது, மொத்தமே ஐந்து கடமைகள். ஐந்து கடமைகளுக்கு மொத்தமே எழுத்தீர்கள் என்றால் நான்கு வசனங்களிலே எல்லாம் அடங்கிவிடும். உணர்ந்து பாருங்கள் எவ்வளவு மார்க்கத்தில் நமது அலட்சியம் இருக்கிறது. ஏன் தொழுகையிலே உணர்வு வருவதில்லை, நோன்பிலே உணர்வு வருவதில்லை, வணக்க வழிபாட்டிலே ஈடுபாடு சரியாக ஏற்படவில்லை என்றால் என்ன காரணம்? அதற்குரிய அஸ்திவாரங்கள் அங்கே சரியாக இருப்பதில்லை, அஸ்திவாரங்கள் அங்கே சரியாக இருப்பதில்லை. அப்போ ஆகவேதான் இன்னொரு கவலைப்பட்டு நீங்கள் மார்க்கத்தை கேள்வி மட்டும் தெரிந்து வைத்திருப்பது இது உங்களை மார்க்கத்தில் முழுமையாக நுழைத்துவிடும் என்று எண்ணாதீர்கள். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முழுமையாக நுழைந்துவிடுங்கள். சூரா அல்-பக்ராவுடைய 208வது வசனம், சூரா அல்-பக்ராவுடைய 208வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. முமின்களே என்று அல்லாஹ் அழைக்கிறார், நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறீர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் முழுமையாக வாருங்கள் என்றால் என்ன? ஆதாரங்களை தெரிந்து புரிந்து அதை உறுதி கொண்டு அதன்படி பின்பற்றுவோம், அதற்காக போராடுவோம் என்ற அந்த ஒரு துடிப்போட ஆர்வத்தோடு நீங்கள் மார்க்கத்திற்கு நுழையுங்கள், மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ஆதாரங்களோடு இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்வது. அப்ப இன்று தெரியக்கூடிய இந்த விஷயங்களை இந்த வகுப்போடு நாம் நிறுத்திவிடாமல் உடனடியாக இவற்றை மனப்பாடம் செய்வது, நேரம் இல்லை என்று தயவு செய்து சொல்லிவிடாதீர்கள். கபூரிலே நீங்கள் முன்கருணை இடத்தில் சென்று இதை சொல்ல முடியாது, நாளை மக்களிலே அல்லாஹிற்கு முன்னால் என்று சொல்ல முடியாது. இஸ்லாமி பில்லதீ, அது இஸ்லாம் என்றால் என்ன? அதற்கு முதலில் விளக்கம் சொல்கிறார். ஏனென்றால் இன்று இஸ்லாம் என்பது காபிர்களுக்கு ஏற்ப அர்த்தங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டே செல்கின்றன. ஏதோ சில விஷயங்களை புரிய வைப்பதற்காக சில விஷயங்களை சொல்வது தப்பில்லை என்றால் கடைசியில் இஸ்லாத்தின் அடிப்படையே தகர்த்து அதன் அடிப்படையே மூடி மறைத்து ஒரு பெரிய கம்பளி போக்கு போட்டு போட்டுற மாதிரி அதனுடைய அடிப்படையே மாற்றப்பட்டு மறைக்கப்பட்டு இஸ்லாமிய மார்க்கத்தின் ஒரு அம்சமான ஒன்றை மட்டுமே இதுதான் இஸ்லாம் என்று போதிக்கக்கூடிய அளவிற்கு அழைப்பாளர்களின் பலவீனம் இருப்பதை பார்க்கிறோம். மாற்றார்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்கள் நம் மீது ஆட்சி எப்படி செய்துவிடக் கூடாது, நம்மை எப்படி நினைத்து விடுவார்கள் என்று அல்லாஹை பயப்படுவதை விட அவர்களை பயந்து அல்லாஹை திருப்திப்படுத்துவதை விட அவர்களை திருப்திப்படுத்த நினைத்து தங்களது மார்க்கத்தின் ஆதாரங்களின் மீது அவர்கள் கோபை போட்டுப்படுத்தி விடுகிறார்கள். இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா? குவல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத், குவல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத். இஸ்லாம் என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அவன் ஒருவனை மட்டும் வழங்குவது கொண்டு அவனுக்கு கீழ் செய்ய வேண்டும். தௌஹீதை கொண்டு அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது இஸ்லாம், அப்படியே சரணடைந்து விடுவது. இப்ராஹிமை பார்த்து அல்லாஹ் கூறினார், இப்ராஹிமே நீ இஸ்லாமை ஏற்றுக்கொள், நீ பணிந்து விடு என்பதாக சூரா அல்-பக்ராவுடைய 131வது வசனம். இப்ராஹிம் நபியுடைய உயர்வை தெரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் இது. இப்ராஹிமே தௌஹீதை கொண்டு முற்றிலும் பணிந்துவிடு. அகிலங்களின் இறைவன் ஒருவரை வணங்குவது கொண்டு மட்டும் நாம் பணிந்துவிட்டேன். இன்று இஸ்லாம் என்பதற்கு எப்படி அருகே மாற்றி நிறுவப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் தௌஹீதெல்லாம் குறித்து மறந்து வச்சுக்கணும். தௌஹீத் எல்லாம் சொல்லாதீர்கள். இஸ்லாம் என்பதனுடைய அர்த்தங்களில் ஒரு அர்த்தமாகிய ஒரே ஒரு அந்த கான்செப்ட் மட்டும்தான் இஸ்லாம் என்பதாக எடுத்துச் சொல்லப்படுகிறது. முற்றிலும் அவருக்கு கீழ்படிவதை கொண்டு அத்தாழ்தான் கீழ்படிவது, அவருக்கு கீழ்படிவதை கொண்டு இம்தியாஸ். இதற்கு என்ன ஒரு அர்த்தம் என்றால், அந்த மொழியிலே என்ன அதுக்குரிய ஆழமான அந்த கருத்து அதோடு சேர்த்து புரியும் போதுதான் உங்களுக்கு விளக்கம் கொஞ்சமாவது தெரிய வரும். ஒரு மாடு அல்லது ஆடு அல்லது ஒரு ஒட்டகம், அதனுடைய கழுத்துல ஒரு கயிறை கட்டிருக்கீங்க. கட்டிவிட்டு அந்த கயிற்றை கொண்டு அந்த கால்நடையை நீங்கள் இருக்கும் போது காத எப்போது இருப்பது என்று சொல்வீர்கள். அப்படி இருக்கும் போது அந்த கால்நடை ஒன்று உங்களுக்கு பணிந்து தலைதாழ்த்தி உங்களுக்கு பின்னால் வரும், இல்லைன்னா வராது, ரெண்டு தோணும். இப்ப நீங்க இருக்கும் போது அது தாழ்த்தி தலையை தாழ்த்தி உங்களுக்கு பின்னாடி அப்படியே மென்மையா ஓய் வந்தால் அதற்கு இன்காத, நான் அதை இருத்தேன், அது என் இருப்புக்கு வந்துவிட்டது. அப்ப என்ன அர்த்தம், எதிர்ப்பே தெரிவிக்கான் புட்டிச்சு கஷ்டப்படுத்தி இழுத்து ரெண்டு அடியை அடிச்சு இழுத்துட்டு வர்றதை இருக்காது என்பது. அப்படி நீங்க இந்த பக்கம் அப்படி திருப்பின உடனேயே அப்படியே உங்க உலகத்துக்கு ஓடி வரும். கால்நடைகளில் பல அப்படி இருப்பதை பார்க்கணும். சிலருக்கு புட்டிச்சு இழுக்கணும், பின்னாடி இருந்து அடிக்கணும், குத்தணும், அப்புறமா புட்டிச்சு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அப்பதான் அறிவுறுத்தி வைக்கும். அதுபோல இன்றியாது என்பது எல்லாம் சொல்லிவிட்டா அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவோ அவ்வளவுதான். அதற்கு மேல் பேச்சே கிடையாது, அதற்கு மேல் மறு சிந்தனையே கிடையாது, அதற்கு மேல் மறு கேள்வியே கிடையாது என்ற நிலையில் அது இந்தியாது அனுபவித்தாட்சி. அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு அல்லாவிற்கு அப்படியே பணிந்து விடுவது. அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுவதும் அல்லாவுக்கு பணிவதற்கு வரும். அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுவதும் எது வரும், எது வரும், அல்லாவிற்கு பணிவதிலே வரும். நீங்கள் தூதருக்கு கட்டுப்படவில்லை என்றால் அல்லாவிற்கு பணிந்தவர்களாக ஆக மாட்டீர்கள். தூதரை எதிர்ப்பவன், தூதரின் சுண்ணாவை மறுப்பவன், சுண்ணாவிலே புதற்கம் செய்பவன், சுண்ணாவை அறிவை கொண்டு வறுத்து பேசுபவனோ மாற்றி பேசுபவனோ அவன் அல்லாஹ்விற்கு பணிந்தவன் அல்ல. சரியா? ஒரு பாட்டி கவனமா கேட்டுக்கொண்டே வருவன். தௌஹீத் என்பதற்கு இதுவரை எத்தனை அர்த்தங்களை சொன்னார்கள், இஸ்லாம் என்பதற்கு எத்தனை அர்த்தங்களை சொன்னார்கள், இரண்டு அர்த்தங்கள். அல் இஸ்லாம் இல்லாஹி பித்தௌஹீத், தௌஹீதை கொண்டு அல்லாஹ்விற்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டு விடுவது. இரண்டாவது வல் இன்ஸ்தியாது லஹு பித்தாஅதி, அவருக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்படிவதை கொண்டு அவருக்கு பணிந்து விடுவது. மூன்றாவது இணை வைப்பதை விட்டும் இணை வைப்போரை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். நீ அண்ணாவுக்கு கட்டுப்பட்டு விட்டாய் என்றால் அப்ப அண்ணாவுடைய நண்பன் உனது நண்பன் அண்ணாவின் எதிரி உனது. நீ அல்லாவுக்கு கட்டுப்பட்டாய் என்று சொல்கிறாய், அல்லாவின் எதிரியை நண்பனாக எடுத்துக் கொண்டிருக்கிறாய், அல்லாவின் நண்பனை எதிரியாக எடுத்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் அல்லாவிற்கு நீ கட்டுப்படவில்லை. இந்த உசூரோடுதான் இறைத்தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். இதற்கு முன்பும் நாம் இப்ராஹிம் நபியுடைய அந்த கொள்கையை பற்றி கூறும்போது கூறியிருக்கிறோம், அடுத்தும் இன்ஷா அல்லாஹ் வர இருக்கிறது. அவர் தௌஹீத் என்பதற்கு மூன்று அர்த்தங்கள் கட்டாயம் தேவை. தௌஹீத் என்பதில் அடிப்படையான மூன்று அர்த்தங்கள் தேவை. இஸ்லாம் என்பதற்கு அடிப்படையான மூன்று அர்த்தங்கள் தேவை. மற்றவையெல்லாம் அடுத்தடுத்து அதனுடைய சிறப்புகளிலே நற்பண்புகளிலே போதிக்கப்படக்கூடிய ஒழுக்கங்களில் இருந்து சொல்லப்படக்கூடிய ஒன்று. இஸ்லாம் என்றால் அமைதி, இஸ்லாம் என்றால் சமாதானம், இவையெல்லாம் என்ன அதற்கு பின்னால் அதனுடைய ஒழுக்கங்களில் பண்பாடுகளில் உள்ள விஷயங்களில் ஒரு விஷயமே தவிர, இஸ்லாம் என்றாலே அமைதி, இஸ்லாம் என்றாலே சமாதானம், இஸ்லாம் என்றாலே தலையை தொடர்பு கொண்டு செல்வது, இப்படி ஒருவர் பொருள் சொன்னாரேயானால் அவன் பொருளை சரியாக படிக்கவில்லை, அல்லது அவன் மாற்றத்தை மாற்ற நினைக்கிறான், அல்லது பிற மக்களுக்காக வேண்டி நீங்களே அவன் சமரசம் செய்து கொள்ள விரும்புகிறான். காவிர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று எதுவுமே நினைக்காது என்று சொல்வதில்லை. யாரே அவர்கள் திருப்தியை பட மாட்டார்கள், எதுவரை திருப்திப்பட மாட்டார்கள், உங்களை அவர்களுடைய மார்க்கத்திற்கு திருப்பாதவரை திருப்திப்படுத்த மாட்டார்கள். அழகி வசனம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, நபியே இந்த யூதர்கள் உங்களை கொண்டு குருத்தியே அடைய மாட்டார்கள், எதுவரை அவர்களுடைய மார்க்கத்தின்படி நீங்கள் செல்ல மாட்டீர்களோ. சூரா அல்-பக்ரா 120வது வசனம். அவங்க வழியில மில்லத்துல போனாதான் அவங்க உங்களை கொண்டு திருப்தி அடைவார்களே தவிர வேறு எதுவும் அவர்களை திருப்தி அடைய செய்யாது. 89வது அவர்கள் காப்பீர்களாக இருப்பதை போன்று நீங்களும் காப்பீர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் விருப்பம். இதுதான் ஏற்படும் கடைசியில் அவர்களுடைய விருப்பத்துக்காக நீங்கள் ஜீனை ஆபரேஷன் செய்து கொண்டே வந்தால் கடைசியிலே என்ன ஆனது? முஸ்லிம்கள் விருதுகளை விட்டார்கள், இறை சட்டங்களை விட்டார்கள், அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பதை விட்டார்கள், நபியின் சுன்னாவை நிலைநிறுத்துவதை விட்டார்கள், இஸ்லாமிய அடையாளங்களை சிரித்தார்கள், மார்க்க அடையாள சின்னங்களை மாற்றினார்கள், மார்க்கத்தை கடைசியில் வெளியே எடுத்துச் சொல்வதையே வெட்கமாக கருத ஆரம்பித்தார்கள். அப்படியே சொன்னாலும் அவர்களும் இடத்திற்குள் செல்வார்களே தவிர எதிரிகளின் கோட்டைக்குள் நின்று கொண்டு அவர்களால் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. அந்த தைரியம் அந்த வீரம் அவர்களிடத்தில் இருப்பதில்லை. அவர்களை பார்த்தாலே அவர்களை கொண்டு உடையணிந்து கொள்வது, அவர்களை பார்த்தால் அவர்களை சந்திப்பதாக இருந்தால் அவர்களை கொண்டு தன்னை மாற்றிக் கொள்வது. காரணமென நம்முடைய இஸ்லாமிய கலாச்சார உரையில இருப்போமே ஆனால் அது கொஞ்சம் நாகரீகமாக இருக்கார். எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்திலே இந்த மக்கள் இருக்கிறார்கள். சரி, இப்ப மூன்று விஷயங்களை இஸ்லாமுக்கு அர்த்தமாக சொன்னார்கள். போன மக்கள் தெரியலாம். முதலாவது விஷயம் என்ன? முதலாவது விஷயம் தௌஹீதை கொண்டு அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக அப்படியே கட்டுப்பட்டு விடுவது, சிறந்தாழ்த்தி விடுவது. இரண்டாவது அல் இன்கியாது பித்தாஅதி, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுவதை கொண்டு அல்லாஹ்வுக்கு பணிந்து விடுவது. மூன்றாவது விலகிவிடுவது. அப்ப இந்த மூன்று அர்த்தங்கள் இஸ்லாம் என்ற அந்த அடிப்படைக்குள், அந்த அர்த்தத்திற்குள் வர வேண்டும். புரியுது? அடுத்து பாருங்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் மூன்று தரங்கள் இருக்கின்றன, மூன்று ஸ்டேஜஸ். ஒன்றாவது அல் இஸ்லாம், அதனுடைய அதே பேருடைய. இரண்டாவது அல் ஈமான். மூன்றாவது அல் இஹ்சான். முதலாவது என்ன? அல் இஸ்லாம். இரண்டாவது அல் ஈமான். மூன்றாவது அல் இஹ்சான். அது முதல்ல நம்ம அல் இஸ்லாம் என்று சொன்னது என்ன? அது மொத்த தீனுக்குள்ள பெயர். முதல்ல அல் இஸ்லாம் என்று சொன்னது மொத்த தீனுக்குள்ள பெயர். நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறாய்? இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பின்பற்றுகிறேன். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் மூன்று அம்சங்களை கொண்டது. ஒன்று என்ன? தௌஹீதை கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்து அல்லாஹ்வுக்கு பணிந்து விடுவது. மூன்றாவது சிறுக்கை விட்டும் சிறுக்குடையவரை விட்டு விலகி விடுவது. அப்ப அந்த இஸ்லாமிய மார்க்கம் மூன்று தரத்திலே இருக்கிறது. முதலாவது தரம் என்ன? இஸ்லாம், திரும்ப இஸ்லாம். இரண்டாவது என்ன? ஈமான். மூன்றாவது எஹ்சான். அப்ப இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த மார்க்கத்திற்கு பெயராக சொல்லப்படும். பிறகு அந்த மார்க்கத்திலிருந்து ஒரு நிலைக்கும் ஒரு தகுதிக்கும் ஒரு அடிப்படைக்கும் பேராகவும் சொல்லப்படும். புரியுதா இல்லையா? இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த மார்க்கத்திற்கும் பேராக சொல்லப்படும். பிறகு அந்த மார்க்கத்திலிருந்து முதல் நிலை, அந்த முதல் நிலைக்கும் பேராக சொல்லப்படும். அப்ப அந்த மூன்று தரங்கள் என்ன? இஸ்லாம், ஈமான், இஹ்சான். எப்படி இஸ்லாமை நீங்கள் மூன்றாக பிரிச்சீர்கள்? அதுக்கு பின்னாடி ஹதீஸ் இமாம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒன்றாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாத ஒன்று, அதுவும் சகிஹான ஆதாரம் இல்லாத ஒன்று, குர்ஆன் சுன்னாவிலிருந்து தெளிவான வழிகாட்டுதல் இல்லாத ஒன்றை இந்த நூலில் இமாம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அதுதான் நம்முடைய மன்ஹஜ், அதுதான் நம்முடைய அக்கீதா. யார் எது சொன்னாலும் சரி, அது குர்ஆனிலிருந்து சொல்லப்படுகிறதா, ஹதீஸிலிருந்து சொல்லப்படுகிறதா என்பதுதான் சொல்லக்கூடிய மன்ஹஜ். அதுதான் ஒரு மூமினுடைய அக்கீதாவாக இருக்கும். அப்ப முதலாவதாக இஸ்லாம் ஐந்து தூண்களை கொண்டது என்று சொல்கிறார். அப்ப தீனுல் இஸ்லாமில் எத்தனை நிலை இருக்கிறது? மூன்று நிலைகள் உள்ளன. முதலாவது நிலை என்ன? இஸ்லாம். அந்த இஸ்லாமிற்குள் எத்தனை கடமைகள் இருக்கின்றன? ஐந்து கடமைகள் இருக்கின்றன. இஸ்லாம் ஐந்து தூண்களை கொண்டது. இஸ்லாமிய சம்சூன் பாருங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயத்தை அமைக்கப்பட்டிருக்கிறது. சில அறிவிப்புகள்ல ஐந்து தூண்கள் என்று வந்திருக்கிறது. இப்படி கூறுகிறார் அறிவிப்புல இந்த கருத்தில் உள்ளதாக வரும். ஹஜ்ஜி நான்காவதாகவும் நோன்பு ஐந்தாவதாகவும் வரும். ஒன்று, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்விட்டு வேறு யாரும் இல்லை, மேலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்வது. இரண்டாவது, தொழுகையை நிலைநிறுத்துவது. மூன்றாவது, ஜகாத்தை கொடுப்பது. நான்காவது, கண்ணியத்திற்கு அல்லாஹின் வீட்டை தரிசிப்பது. ஐந்தாவது, ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பது. சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸின் எட்டாவது. இஸ்லாம் என்ற அந்த முதல் தரத்திலே ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது என்ன? ஷஹாதா. இரண்டாவது தொழுகை. மூன்றாவது ஜகா. நான்காவது ஹஜ்ஜு. ஐந்தாவது ரமலானுடைய நோன்பு. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். கௌரவமா கேட்டுக்கொண்டாங்க விஷயத்தை நிறைவுபடுத்துறாங்க. முஸ்லிம்களுக்கு குர்ஆனோடு எவ்வளவு பலவீனமான ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், குர்ஆன்ல மொத்தம் எத்தனை சூரா இருக்கு? 116 சூரா. அந்த 116 சூராவும் எனக்கு அதனுடைய பேர்கள் மனப்பாடமா இருக்கு, எத்தனை பேரால சொல்ல முடியும்? மாஷா அல்லாஹ். அந்த சூராக்களுடைய அர்த்தங்கள் தெரியுமா? அந்த சூரா பேர்களுடைய அர்த்தங்கள் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த மாதிரி கல்வி விவரம் கூட கலந்து கொள்ளாமல் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவங்கள்ட்ட போய் ஆலயமுறாங்க எதுன்னு சொன்னா எதுவுமே தெரியாது. சரி, ஆலயமுறானுக்கு என்ன அர்த்தம் சொன்னாலும் தெரியாது. அது மாதிரிதான அர்த்தம் தெரியாது, அல்ல ஆளுநர் அர்த்தம் தெரியாது. ஆனா இதே நேரத்தில் கிறிஸ்தவர்களுடைய 10 வயசு பிள்ளை இடத்துல சென்று அவங்களுடைய வேதத்தில் உள்ள எந்த அத்தியாயத்தினுடைய பேர வேணாலும் சொல்லுங்க எடுத்துருவாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவர்களது வேதத்தை படிப்புவதற்கும் பரப்புவதற்கும் என்றே அவர்கள் ஒதுக்கிவிட்டார். வாக்கிலான ஒரு வேதத்தை படிப்பதற்கும் நம்புவதற்கும் பரப்புவதற்கும் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில கல்யாணம் வைக்கக்கூடாது, விருந்து கிடையாது, வேற எந்த வேலையும் கிடையாது. 4 மணிக்கே எழுந்து குளித்து அவர்கள் 5 மணிக்குள்ளார சர்ச்சுக்கு போயிருந்தோம். அதுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் பாருங்கள். தங்களது பிள்ளைகளுக்கு குரானை கூட சொல்லித்தராமல் இருக்கிறார்கள். குரானுடைய சூராக்கள் பேர் தெரியாது, அத்தியாயங்கள் தெரியாது, மக்கிய சூறாக என்னன்னு கேட்டு பாருங்க. முஸ்லீம்கள் மக்காவில் இறக்கப்பட்டது, மதுரை சூறா எல்லாம் மதினாவிலே இறக்கப்பட்டது. மக்கா சூறாவில என்ன விஷயங்கள் அதிகமாக சொல்லப்படும்? தௌஹீதை பற்றி, சொத்த நரகத்தை பற்றி, ஆத்திரத்தை பற்றிய, அல்லாஹ்வுடைய ரூபியத்தை பற்றிய விஷயங்கள் அதிகமாக சொல்லப்படும். மதின அத்தியாயங்களிலே சட்டங்களை பற்றி சொல்லப்படும். அப்ப இந்த மாதிரி நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவர்கள் மார்க்கத்திலே விழிப்புணர்வு உள்ளவர்களாக தெளிவானவர்களாக இருப்பார்கள். ஷஹாதாவுடைய ஆதாரம் மூன்றாவது அத்தியாயம் ஆளு இம்ரான். ஆளு இம்ரான் என்றால் என்ன பொருள்? இம்ரானுடைய சந்ததிகள். ஷஹீத் அல்லாஹு அன்னஹு لا اله الا هو والملائكه واولو العلم قائما بالقسط لا اله الا هو العزيز الحكيم نبي நீதவானாகிய அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அப்ப அந்த قائما بالقسط என்பதை அல்லாஹ்வுடைய சித்தத்தாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஷஹீத் அல்லாஹ் قائما بالقسط என்று இருக்கும். شهد الله قائما بالقسط نيرவானாகி அல்லாஹ் சாட்சி சொல்கிறார். எப்படி? அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. வல் மலாயிகத்து அவ்வாறே வானவர்களும், வேதத்தை ஆராய்ந்த கல்வியாளர்களும் சாட்சி கூறுகின்றனர். அப்ப அல்லாஹ் தான் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்பதை அவரே அதற்கு சாட்சி சொல்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். பிறகு மனத்தில் சாட்சி சொல்கிறார்கள். பிறகு கல்வியுடைய அழிவுடைய மார்க்க அறிஞர்கள் சாட்சி சொல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அல் அஸீஸ் அல் ஹகீம், அனைவரையும் விரித்தவனும் ஞானம் உள்ளவனுமான அவனை அன்றி வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை. புரியுங்களா? அப்ப இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்திற்குள் எத்தனை நிலைகள் இருக்கின்றன? எத்தனை நிலைகள்? ஐந்தா. மூன்று நிலைகள் இருக்கின்றன. முதலாவது என்ன? இஸ்லாம். இரண்டாவது என்ன? ஈமான். மூன்றாவது எஸ்தான். அந்த முதலாவது நிலையாக இஸ்லாம் என்பதில் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன? ஐந்து விஷயங்கள் இருக்கின்றன. அதுல முதலாவது என்ன? ஷஹாதா. முதல் பகுதிக்கு அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் எத்தனையோ மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஷஹாதா சொல்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்தவர்களாகவா என்றால், ஒரு தாயி ரொம்ப வேகமா ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் எடுத்து சொல்றாரு. கடைசியில இதாக இஸ்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா கேட்கிறாரு. அவரு நான் ஏத்துக்கிறேங்கிறாரு. அவரு ஷஹாதா சொல்லி கொடுத்தா நீங்க முஸ்லீம் அப்படின்ட்டாரு. நான் இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தேன். தம்பி இங்க வாங்க, அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு புரிஞ்சுச்சா சொல்லி கொடுத்தாரு. நான் முஸ்லீம்னு சொன்னாரு, அதான் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப இந்த இடத்துல அவரை நிறுத்தி வச்சு, இனிமே நீங்க கோயிலுக்கு போக கூடாது, சர்ச்சுக்கு போக கூடாது. அப்படிதான் நான் முஸ்லீம் கிடையாது. அப்படிதான் நான் முஸ்லீம் அவர் சொல்லலையே. அதனால சொல்லலையே. கடவுள் ஒருத்தர் நம்புறியான்னு கேட்டாரு. ஆமாங்க, பார்த்துருங்க பக்கத்துல கடவுள் ஒருத்தர் நம்புறியான்னு கேட்டு நம்புறேன்னு முகமது நபியை பத்தி அவருடைய உயர்வை பத்தி சொன்னாரு. சரி, எத்தனையோ பேர் சாமியார் பூசாரியை ஏற்றுக்கலாம், இவ்வளவு நல்ல மனசில் ஏற்றுக்கிற பிரச்சனையா ஏற்றுக்கிட்டே சொன்னேன். அவங்க முஸ்லீம் அவர் சொன்னாரு. முடிஞ்சு போச்சு பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய குழம்பு கனிமா சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. முஸ்லீம் நீ முஸ்லீம் நீ முஸ்லீம் நீ முஸ்லீம்னு சொல்லி கூப்பிட்டு, தம்பி இனிமே நீங்க சர்ச்சுக்கு போகக்கூடாது, இனிமே நீங்க அந்த அல்லாத எந்த சிலையோ மண்டையோ கண்டையோ மனுஷனையோ யாரு வணங்கக்கூடாதுன்னு சொன்னா அப்படின்னா அது அப்ப நமக்கு வேணாம் இது அப்படின்னு குறித்த குரானின் முக்கிய எல்லாம் கேள்வி. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அதான் வசீரத்தில் என்று முன்பு உங்களுக்கு சொல்லும் தெளிவான ஆதாரத்தை புரிந்து கொண்டு நீங்கள் மார்க்கத்தின் பக்கம் அழைப்பவராக இருக்க வேண்டும். ஆகவே சகாதாவுடைய முதல் ருக்னாகிய அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய விளக்கத்தை இமாம் அவர்கள் நமக்கு சொல்லி தர விரும்புகிறார்கள். லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதின் பொருள் என்ன? லா மஅபூத, லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். இப்ப லா இலாஹ நாஃபியன் ஜமீஅமா யுஅபது மின் துனில்லாஹ். லா இலாஹ என்பது எதை சொல்கிறது? அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுகிற அனைத்தையும் மறுத்து விடுவது. அல்லாஹ் கடவுள்னு சொல்றது அல்ல. இங்க இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கங்க, குர்ஆன் தர்ஜுமா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. குர்ஆன் தர்ஜுமா ஆங்கிலத்திலேயும் நிறைய வர ஆரம்பிச்சு விட்டது, தமிழ்லையும் நிறைய வர ஆரம்பிச்சு விட்டது. இப்ப ஆங்கிலத்தில் இந்த குர்ஆன் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு குர்ஆன் தர்ஜுமா அர்த்தம் எழுதி வச்சிருக்கிறாங்க. நோ காட் பட் காட். என்ன அர்த்தம்? நோ காட் பட் காட். சரி, தமிழ் என்ன எழுதி வச்சிருக்கிறார்கள்? கடவுள் இல்லை கடவுளை தவிர, கடவுள் இல்லை கடவுளை தவிர. கேட்டால் நாங்கள் ரொம்ப கரெக்டான அர்த்தத்தை கண்டுபிடிச்சோம், ரொம்ப தெளிவான அர்த்தத்தை கண்டுபிடிச்சி நான் முஸ்லீம்கள் யாருமே மறக்க முடியாத அளவுக்கு நாங்கள் ஆக்கிட்டோம்ல. இதுவா இஸ்லாமு? இது உன் கனிமாறு. இது யாரு கனிமா? இது உங்களுடைய கனிமா. முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹ் கொடுத்த கனிமா இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகமது ரசூலுல்லாஹி அல்லாஹ் கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் என்ன? லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது. லா இலாஹ இல்லல்லாஹ் مثبتا العبادة لله وحده لا شريك له في عبادته كما أنه لا شريك له في ملكه. அப்ப வணக்க வழிபாட்டை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தாக்குவது, ஆட்சியில் அவனுக்கு இணை இல்லாதது போன்றே வணக்க வழிபாட்டிலும் அவனுக்கு இணை யாரும் இல்லை என்று உறுதி செய்வது. புரியுதுங்களா? பிரபஞ்ச ஆட்சியில் அல்லாவிற்கு இணை இல்லை என்று மக்களை நீங்கள் நம்புகிறீர்களா இல்லையா? படைத்த ஒருவன் படைத்த கடவுள்தான் பிரபஞ்சத்தை படைத்தான் என்று நம்புகிறீர்களா? எப்படி படைப்பில் அவனுக்கு கூட்டு இல்லையோ, எப்படி படைத்ததில் அவனுக்கு இணை துணை இல்லையோ, அதுபோன்று வணக்க வழிபாட்டிலும் அவனுக்கு இணை துணை இல்லை. அப்ப லா இலாஹ கடவுளே இல்லை கடவுளை தவிர சொன்னா, அல்லது நோ காட் பட் காட் சொன்னா அர்த்தமே தப்பு. மக்கள் அல்லாஹ்வை தவிர எத்தனையோ பேரை வணங்குகிறார்கள். வணங்கப்படக்கூடிய எல்லாம் கடவுள் தான், ஆனால் உண்மையில் அவை வணங்கப்படுவதற்கு தகுதியானவையா என்றால் இல்லை. உண்மையில் அவை வணங்கப்படுவதற்கு தகுதியானவையா என்றால் இல்லை. அதான் லாம அபூத பிஹக்கின். உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்ப லா இலாஹ என்பதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுத்து விடுவது, நிராகரித்து விடுவது எல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை நீ அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் நீ மறுத்தால்தான் நீ இஸ்லாமிற்கு நுழைந்தவனாக ஆகும். வெறும் ராயுதா என்ன சொல்லிட்டு அல்லாஹ் கடவுள் அல்லாஹ் அப்படின்னா முடியாது. புரியுதுங்களா? லா இலாஹ அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுப்பது இல்லல்லாஹ். வணக்க வழிபாட்டை அல்லாஹ்விற்கு மட்டுமே உறுதியாக்குவது. எப்படி ஆட்சியில் அவனுக்கு இணை துணை இல்லையோ, அதுபோன்று வழிபாட்டிலும் அவனுக்கு இணை துணை இல்லை என்று உறுதி செய்வது. சூரத்து ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 62வது வசனம். ذلك بأن الله هو الحق وأن ما يدعون من دونه الباطل وأن الله هو العلي الكبير. முன்னாடி நோக்கியதை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிறார். அல்லாஹ்வுதான் வணங்கணும், அல்லாஹ்வுக்குதான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று. நிச்சயமாக அல்லாஹ் அவன் தான் உண்மையானவன், உண்மையில் வணங்கப்படக்கூடியவன், உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். அல்லாவை தீர அவர்கள் அழைக்கக்கூடியவை மின்தூரி, அவனை தீர அவர்கள் வணங்கக்கூடியவை, கேட்கக்கூடியவை அல்பாத்தான். அல்லாவை தவிர அவர்கள் உலகத்தை எல்லாம் வணங்குகிறார்களோ அப்படி வணங்கப்படுபவை, பிரார்த்திக்கப்படுபவை, நம்பப்படுபவை, இவை எல்லாம் என்ன? அழியும் கவியில் மேலும் அல்லாஹுதான் மிக உயர்ந்தவன், எல்லோரையும் விட மிகப்பெரியவன். அவை காவிர்கள் எவ்வளவுதான் சிறைகளை வைத்துக் கொண்டு அதுக்கு உருவங்களை கொடுத்து அது நூற்று கணக்கிலேயோ ஆயிரத்திலேயோ லட்சக்கணக்கிலேயோ கோடி கணக்கிலேயோ எல்லாம் போய் அவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட வெறும் பெயர்கள்தான். 19-23 வரை உள்ள பட்டணங்களை நீங்கள் பார்க்கலாம். இதே போல நிறைய இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். குறிப்பா இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். أفرأيتم اللات والعزى ومناة الثالثة الأخرى ألكم الذكر وله الأنسى تلك إذا قسمة ضيزى إن هي إلا أسماء سميتموها أنتم وآباؤكم ما أنزل الله بها من سلطان إن يتبعون إلا الظن وما تهوى الأنفس ما أنزل الله بها من سلطان إن يتبعون إلا الظن وما تهوى الأنفس ولقد جاءهم من ربهم الهدى. الله تعالى قال لا تكره والذاكره منى ولا تكره. இப்படியெல்லாம் அல்லாவிற்கு நீங்கள் சிலைகளை கற்பனை செய்கிறீர்களா, நீங்கள் வணங்குவதற்கு தெய்வங்களை உருவாக்கிக் கொள்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறார், இவையெல்லாம் நீங்களும் உங்களது மூதாதைகளும் உருவாக்கிக் கொண்ட வைத்துக் கொண்ட பெயர்களை தவிர உண்மை அல்ல. இவற்றுக்கெல்லாம் உண்மை இருக்கிறது என்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள். அதே போல சூரா யூசுப் சொல்லலாம், தங்களது அந்த எகிப்து மக்களை பார்த்து பேசுகிறார்கள், மாதூரி நீங்கள் அல்லாவை தவிர யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ, அது எதுவா இருக்கட்டும், சின்ன சைட்டா இருக்கட்டும், பெரிய சைட்டா இருக்கட்டும், அவர்களுடைய அளவை வைத்த உருவத்தை வைத்து வந்த அல்லாஹ் சொல்கிறான், அவையெல்லாம் நீங்களாக சூட்டிக் கொண்ட பெயர்கள், உங்களது மூதாதைகள் வைத்த பெயர்கள். அல்லாஹ் அவற்றுக்கு எந்த விதமான ஆதாரத்தையும் இறக்கவில்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் லா மஅபூத பிஹக்கின், அல்லது லா மஅபூத ஹக்கன், அல்லது லா மஅபூத ஹக்கன், உண்மையாக வணங்கப்படுவதற்கு, உண்மையில் வணங்கப்படுவதற்கு, தகுதியோடு வணங்கப்படுவதற்கு அல்லாஹ்வை தவிர யாரும். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், இதிலே இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று மறுப்பது, இரண்டாவது உறுதி செய்வது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, முக்கியமான கருத்து. அகீதாவுடைய பாடத்தில் எல்லா அறிஞர்களும் திரும்ப 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 எழுதக்கூடிய விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ்விலே இரண்டு ருக்ன்கள் இருக்கின்றன. சொல்லுங்க, இரண்டு ருக்ன்கள் இருக்கின்றன. ஒன்று நஃபி, ஒன்று நஃபி மறுப்பது. நஃபி என்றால் மறுப்பது. இரண்டாவது இஸ்பாத். இரண்டாவது என்ன? இஸ்பாத், உறுதி செய்வது. அப்ப மறுப்பது என்ன? லா இலாஹ மறுப்பது, இல்லம்மா உறுதி செய்வது. அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுத்து விடுவது லா இலாஹ. அடுத்து இல்லம்மா அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கப்படக்கூடியவனாக உறுதி செய்வது, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்விற்கு மட்டுமே உறுதி செய்வது. எத்தனை அம்சங்கள் இருக்கின்றன? இரண்டு. ஒன்று மறுப்பது, இரண்டாவது உறுதி செய்வது. சரி, இப்ப பாருங்க, எது சொன்னாலும் சரி அதுக்கு ஆதாரம் இப்ப லாயா இல்லாவிற்கு நீங்க இப்படி ஆதாரம் சொல்றீங்க, அதுக்கு எந்த குரான் போதிக்கிறது? 43வது அத்தியாயம் وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ لِأَبِيهِ وَقَوْمِهِ إِنَّنِي بَرَاءٌ مِّمَّا تَعْبُدُونَ إِلَّا الَّذِي فَطَرَنِي فَإِنَّهُ سَيَهْدِينِ إِبْرَاهِيمْ தன் தந்தையையும் மக்களையும் நோக்கி கூறியதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் என்ன கூறினார்? நிச்சயமாக நான் நீங்கள் வணங்கும் தெய்வங்களை விட்டு விலகி கொண்டேன். எனினும் அல்லதே பமரணி, எவன் என்னை படைத்தானோ அவனை தவிர அவனை மட்டும்தான் நான் வணங்குவேன். நிச்சயமாக அவனே எனக்கு நேரான வழியை அறிவிப்பான். அப்ப அல்லாவை தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் விட்டு விலகி அவற்றை மறுத்தால் அல்லாவை மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள். அவர் இந்த விஷயம் சொல்லாததுனால்தான் மக்களுக்கு இல்லாஹில்லல்லாஹ் சொல்லிக்க தர்காவுக்கு போயிருக்க கடிமாவாக அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு மத வாழ்க்கை அவர்கள் அல்லாவை ஏற்றுக்கிட்டா போதும். எப்படி சுருக்கமா? அல்லாவை ஏற்றுக்கொண்டா போதும், அல்லாஹ் என்று சொன்னால் போதும். ஆகவே அவர்கள் தர்காவுக்கு செல்வதை சுருக்கம் நினைக்க மாட்டார்கள். முஷ்ரிக்குகளுடைய செயல்களை அவர்கள் சரியான ஆரம்பித்து விடுவார்கள். அல்லாஹ் பாருங்க, அப்ப இப்ராஹிம் இப்படி சொன்னாரே அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே, இது ஏதோ அவர் சொல்ல வேண்டியது போறதுக்கு என்று நினைக்காதீர்கள். வஜஅலஹா கலிமதன் பாக்கியதன் ஃபி அக்லிஹி, தனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் பின்பற்றக்கூடிய உறுதியான வாக்கியமாக அவர் விட்டு சென்று இருக்கிறார். இதை கடைசி விஷயம் புரிஞ்சுங்களா? இப்ராஹிம் நபி நான் வந்து உங்கள் தனது சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களை விட்டு நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளை விட்டு விலகி போகிறேன், அல்லாவுக்கும் அல்லாவிடம் மட்டும்தான் சேருவேன், அல்லாவை மட்டும்தான் நான் உறுதியாக ஏற்றுக்கொள்வேன் என்று அவங்க சொன்னாங்க. அதோட முடிஞ்சு போச்சு என்று நினைக்காதீர்கள். தனக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் உறுதியாக பின்பற்றுவதற்குரிய சட்டமாக விட்டு சென்றிருக்கிறார் இப்ராஹிம். கடிமத்தில் இருந்து குரானை பயன்படுத்தும் போது அந்த கடிமத்தில் இருந்து ஒரு அர்த்தம் என்ன? சட்டம் தொடப்பிக்க சித்திரமாசில்லா, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மாற்றக்கூடியவர் யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டம் நீதத்தாலும் உண்மையாலும் முழுமையானது. அப்ப இப்ராஹிம் நபி இதை சட்டமாக ஆக்கிவிட்டார். நீங்க இப்ராஹிம் நபியுடைய மில்லத்தை ஏற்றுக்கொள்வோர் என்று சொன்னா இதை நீங்களும் சொல்லி ஆகணும். இதைத்தான் நீங்களும் லாயலாக இல்லாவிற்கு அர்த்தமாக ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இல்லைன்னா உங்களுக்கு இப்ராஹிம் நபிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும் போது நினைத்து பாருங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மக்கள் எவ்வளவு ஒரு அலட்சிய போக்கையும் மார்க்க அடிப்படைகளை மறந்தது மட்டுமல்ல மறைத்தது மட்டுமல்ல, இன்று அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட இவர்கள் தயாராகி. அடுத்து இதற்கு விளக்கமாக மேலும் ஒரு வசனத்தை எழுதுகிறார்கள். சூரா 64வது வசனம். நபியை நீங்கள் அழைத்துச் சொல்லுங்கள் வேதக்காரர்களை, தாழ வாருங்கள். இது அக்கடை ஒரு சட்டம் இருக்கு, சவாயின்படிதான் ஒரு இழக்கும். அந்த சட்டம் உங்களுக்கும் நமக்கு மத்தியிலே சமமான சட்டம் அது. போகா உயிரும் இல்லாத யாருமோ مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيم. தெளிவான சட்டம், சமமான சட்டம், எல்லா உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த சட்டம். அது என்ன? அல்லா நஅபுது இல்லல்லாஹ். எப்படி அல்ல நஅபுதுல்லாஹ் அல்ல, எப்படி அல்லா நஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குவது. அப்படி வைத்தால் அல்லாஹ்வையும் வணங்குவதும் சேர்த்துருவாங்க. எப்படி அல்லாஹ்வை வணங்குவது நீங்க சொன்னீங்கன்னா வணங்குவாங்க. அல்லாஹுவை வணங்குவது என்றல்ல, அல்லாஹுவை மட்டும் வணங்குவது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காமல் இருப்பது. அல்லாஹ் நஅபுதுல்லாஹ் இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க மாட்டோம். சரிங்க, ரொம்ப தெளிவாக அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் நிறுத்தி போட்டானா? இல்லை, ஒரு நாள் வணக்க வழிபாட்டில் எதையும் அவனுக்கு இணையாக்க மாட்டோம். மறுப்பது உறுதி செய்வது. முடிஞ்சா திரும்ப அழுத்தம் நம்மில் ஒருவர் மற்றவரை, நம்மில் சிலர் சிலரை கடவுளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, வணங்கப்படக்கூடிய நபராக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இவ்வளவு தெளிவான தௌஹீதுடைய வசனம் என்பது இன்று சர்வசாதாரணமாக ஏதோ சில ஒற்றுமைக்காக, ஏதோ சில விஷயத்துக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த அத்தியாயத்தில் தான், இந்த வசனத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள், முஹம்மதுக்கு எழுதினார்கள், கிறிஸ்துவ பாதிரிகளுக்கு, கிறிஸ்துவ மன்னர்களுக்கு எழுதினார்கள். தௌஹீதுடைய வசனம் இது. எங்களில் சில சிலரை அவரை சிலர் யாரையும் கடவுளாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். நவியே அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்தால் பக்குவரு, நீங்கள் சொல்லுங்கள் முஸ்லிம்களே, வேதக்காரர்களே, நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள். அப்ப முஸ்லிம்கள் என்றால் என்ன அர்த்தம்? அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்கள், அவருக்கு இணையாக்காதவர்கள், தங்களின் ஒருவர் மற்றவரை படைப்புகளை கடவுளாக தெய்வமாக எடுத்துக் கொள்ளாதவர்கள். அர்த்தம் அடுத்து உமானா ஷஹாததி அன் முஹம்மத் ரசூலுல்லாஹ் வ தலீல் ஷஹாததி அன் முஹம்மத் ரசூலுல்லாஹ். ஷஹாதாவுடைய இரண்டாவது பகுதி என்ன? محمد رسول الله صلى الله عليه وسلم. அதுக்கு ஆதாரம் சொல்றாங்க 48வது அத்தியாயத்தில் 29வது வசனம், محمد رسول الله. محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். அதே போல 9வது அத்தியாயத்தில் 128வது வசனம், لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. الله أكبر. لقد جاء تتبعت ما أنزلت على الغندر الكرام كم أنجرد إليه رسول ورسول من أنفسكم உங்களிலிருந்தே வந்திருக்கிறார். மிக கஷ்டமாக இருக்கும் அழகி அவருக்கு அளிக்கும் எதுவெல்லாம் உங்களுக்கு சிரமமாக இருக்குமோ. நமது நபியினுடைய அருளை பாருங்கள், அந்த நபியினுடைய அந்த மிகப்பெரிய தயாள உள்ளத்தை பாருங்கள். தனது உள்ளத்துக்கு எது சிரமமோ அது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹரீசுன் அழைக்கும் உங்கள் மீது பிறாசி உள்ளவர், சாதாரண ஆசை அல்ல, பிறாசிந்தவர். பில் முஃமினீன மூமின்களின் மீது அவர் இரக்கம் உள்ளவர், ரஹீமுன் அன்பு உள்ளவர். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுப்பிய தூதரை பற்றி, அந்த தூதரின் பண்பை பற்றி இந்த 9வது அத்தியாயத்தில் 128வது வசனத்திலே சொல்கிறான். அப்ப நபியை பற்றி குறைந்தபட்சம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த இரண்டு வசனங்களை இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி. அதுபோன்று சூரா அல் ஆராஃபுடைய 158வது வசனம், குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ. நபியே நீர் கூறுகிறாக, மனிதர்களே நீங்கள் எந்த நாட்டவர்களாக இருந்தாலும், எவ்வம்பாராக இருந்தாலும், நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதராவேன். மக்களே, எந்த மக்களாக இருக்கும், எந்த ஊராக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், எந்த மொழி பேசட்டும், எந்த நிறமுடையவர்களாக இருக்கட்டும், இனி நிச்சயமாக நான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர். இலைக்கும் உங்களுக்கு ஜமீஅன், உங்கள் அனைவருக்கும். இப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து என்ன? வமானா ஷஹாததி அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் طاعته فيما امر وتصديقه فيما اخبر واجتناب ما نهى عنه وزجر والا يعبد الله الا بما شرع. شهاده محمد رسول الله عليه نانج விஷயங்கள் இருக்க வேண்டும். எத்தனை விஷயங்கள்? நான்கு. لا اله الا الله உடைய ஷஹாதாவில் எத்தனை விஷயங்கள் இருக்க வேண்டும்? ரெண்டு. முதலாவது என்ன? நபி. இரண்டாவது இஸ்பாத். நபி என்றால் மறுப்பது, இஸ்பாத் என்றால் உறுதிப்படுத்துவது. இப்ப ஷஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எத்தனை விஷயங்கள் இருக்க வேண்டும்? நான்கு விஷயங்கள் இருக்க வேண்டும். முதலாவதாக தாஅத்துஹு ஃபீமா அமர், அவர் கட்டளையிட்டவற்றில் அவருக்கு கீழ்ப்படிந்து விடும். ரசூல் சொல்லிட்டாங்களா, அது மேல பேச்சே கிடையாது. ரசூல் சொல்லிட்டாங்களா, அதுக்கு மேல பேச்சே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டை பாருங்கள். அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி இருக்கிறார்கள். இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில ஒண்ணுமே புரியல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்திருக்காங்களே, எப்படி நம்மில் ஒருவர் இறந்து விட்டால் ஆடையை கலைந்து குளிப்பாடுவதைக் கொண்டு குளிப்பாடுறதா, எப்படி குளிப்பாடுறது? உடனடியாக அங்கே ஹதீஸ் சொல்லப்படுகிறது, நபிமார்கள் அவர்களுடைய ஆடை கரையப்பட மாட்டார்கள். முடிஞ்சவர்கள் எல்லாம் சரி. ரசூலுல்லாஹி எங்கே அடக்கம் செய்வது? முஹாஜிர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் திரும்ப மக்காவுக்கு கொண்டு போவோம் சொல்லிட்டு அங்க கொண்டு போய் வச்சு அடக்கம் பண்ணுவோம் சொல்லு. சில பேர் இங்கே, சில பேர் அங்கே. அல் அன்பியா இன் ஃபரூனஹு மாஸூம். அடுத்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது, நபிமார்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் எங்கே அவர்கள் மரணித்தார்களோ அங்கே. அது மைதானமாக இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், பாலைவனமாக இருக்கட்டும், காடா இருக்கட்டும், அதெல்லாம் கிடையாது. நபிமார்கள் மட்டும் எங்கே அவர்கள் இறந்தார்களோ அங்கே அடக்க முடியும். புரிஞ்சா? சரி, இந்த பக்கம் கிலாபத். அடுத்து யார் முஸ்லிம்களுக்கு தலைமை ஏற்பது? அன்சாரிகள் ஒரு பக்கம், குறைஷிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம், இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டம். அபூபக்கர் வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய ஜெனரல் இமாம், பொது இமாம் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அவ்வளவுதான், எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். மறுபேச்சே கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களை சஹாபாக்கள் வாழ்க்கையில் நாம் எடுத்துச் செல்லலாம். ரசூலுல்லா சொல்லிவிட்டார்கள், கால ரசூலுல்லா என்று சொல்லிவிட்டால் அதற்கு மேல் அவர்களை மறுத்து பேசவே மாட்டார்கள். ஆனா இன்றைக்கு நீங்க அப்படி சொன்னீர்கள் என்றால் முஸ்லிம்கள் எப்படி பழகி வைத்திருக்கிறார்கள்? அனிஷா, அது சரிதான், ரசூலுல்லா சொல்றது சரிதான். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஜமாத்து கமிட்டின்னு ஒரு இல்லை, நமக்குன்னு ஒரு பிரின்சிபல் இல்லை, இதை கமிட்டிக்கு ஒண்ணு, அது மட்டும்தான் இங்க ஆபீஸா பேசணும். அல்லாஹ்வுடைய மத்தியில் இருந்து கொண்டு குஃபருடைய வார்த்தைகளை பேசக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அறியாமை இருக்கிறது. அப்ப பாழ்வு சீமாவர், அவர் ஏவிவிட்டால் கட்டுப்பட வேண்டும், அவர் ஏவிவிட்டால் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். சான்ஸ் தான் கிடையாது, அவ்வளவுதான். وما كان للمؤمن ولا مؤمنة إذا أمر الله ورسوله أمرا. زينبه கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜெயினவே நீ ஜெயினை மனம் முடித்துக் கொண்டு நினைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அபிப்பிராயமா இருக்கும் பொழுது யார் ரசூலுல்லாஹ் எனக்கு அது சரிபடாத நான் யோசிக்கிறேன் அப்படின்னா சொல்லிவிட்டு செல்கிறார்கள். அரசுடைய இறைவன் வசனத்தை இறக்கி விட்டான். சூர அஹ்ஸாபுடைய 33வது அத்தியாயத்தில் 35வது வசனம், உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயினவை அழைத்து ஓடுகிறார்கள். ஒரு விஷயத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிவிட்டான், அல்லாவும் அல்லாவுடைய ரசூல் ஒன்றை தீர்ப்பளித்தான். சொன்னது யாரு? சொன்னது யார் இங்கே ஜெயினவுக்கு? அல்லாஹ் ஜெயினை மனமுடித்துக் கொள்ளும்படி சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் வசனத்தை அல்லாஹ் எப்படி இறக்குகிறார்? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தீர்ப்பளித்தால் என்று இறக்குகிறார். அல்லாவும் எந்த தீர்ப்பை அல்லாஹ் மறுக்கவில்லையோ அது அல்லாஹ் கொடுத்த தீர்ப்பு, அது அல்லாஹ்வுடைய சட்டம். இந்த வசனத்தை ஜெயினர் எழுதுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டியவுடன் அல்லாஹ்வின் தூதரை நான் ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டாலும் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் முடிச்சோம். தன்னுடைய சொந்த விருப்பம் பெருமை எல்லாவற்றையும் குஷி எடுத்து விட்டார். இந்த வசனம் சம்பந்தமா இன்னொரு சபூர் கூட சொல்லப்படுகிறது. ஒரு சஹாபி, அவர் உயரத்திலே ரொம்ப குறைந்த, அதாவது குட்டையானவர், பார்க்கறதுக்கு அழகும் இருக்காது, யாருமே அவருக்கு திருமணம் முடித்து தருவதற்கு முன் வரல. அப்ப ரசூலுல்லாஹி வந்து அவர் சொல்ல எல்லாம் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் திருமணம் முடித்து வைங்கள். அப்ப ரசூலுல்லாஹி சொல்லாலும் சொல்கிறார்கள், இன்ன அன்சாரியுடைய வீட்டுக்கு போங்க, அங்கு அவர்களிடத்தில் தெரிந்திருக்கிறது, நான் சொன்னதாக நீங்கள் சொல்லி மனம் முடித்துக் கொள்ளுங்கள். அப்ப அந்த அன்சாரி வந்து தோழன் அந்த அன்சாரி வீட்டுக்கு போறார். அல்லாவின் சுதை என்னை அனுப்பி இருக்கிறார். எதற்காக அனுப்பி இருக்கிறார்? உங்கள் மகளை நான் பெண் பேசுவதற்காக, உங்கள் மகளை நீங்கள் எனக்கு முடித்து தருவதற்காக அல்லாவின் சுதை சொல்லாவிற்கும் அனுப்பி இருக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய தந்தையும் தாயும் பார்க்கிறார்கள், இவரை பார்த்த உயரம் கிடையாது, அழகும் கிடையாது, எந்த வசதியும் இவருக்கு பின்னாலில்லை, இல்ல நாங்க முடிச்சு தர முடியாது, இது எங்களுக்கு இஷ்டம் இல்லை என்று பெற்றோர் சொல்கிறார்கள். ஆனால் துறைக்கு பின்னால் இருந்த அந்த பெண்மணி இந்த வாசகத்தை கேட்டுவிட்டு அல்லாவின் சுந்தர் சொல்லலாம் அழைக்கும், யாரை எனக்காக தேர்ந்தெடுத்தார்களோ அவரை யாரும் மறுத்து அத்திரும் அனுப்புகிறீர்கள். அல்லாவின் சுந்தரை யாரை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களை நான் பொருந்தி கொண்டேன், என்னை மனம் இருந்து வையுங்கள் என்று சொல்லுங்கள். அப்ப இந்த விஷயத்திற்கும் இந்த வசனம் இறக்கப்பட்டதாக தஃப்ஸீர் கலைவுடைய அறிஞர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு முஸ்லீம் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா என்று வந்துவிட்டால் அவர்கள் தான் அதுல அறிவு கொண்டு வந்து நுழைக்கிறதோ, அதுல வியாக்கியானத்தை கொண்டு வந்து நுழைக்கிறதோ, அறிவியலை கொண்டு வந்து நுழைக்கிறதோ, லாஜிக்கை கொண்டு வந்து நுழைக்கிறதோ, புத்தியை கொண்டு வந்து நுழைக்கிறதோ, இதெல்லாம் திருப்பி வச்சிட வேண்டியது எது ஹதீஸோ அதுதான் பார்க்கணும். அப்ப முதலாவது என்ன, அவன் கட்டளையிட்டவற்றில் அவருக்கு கீழ்படுத்தி விடுவது. இரண்டாவது தஸ்தீக்குமா, அவர் கூறியவற்றில் அவரை உண்மைப்படுத்துவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் உண்மைதான். நூற்றுக்கு நூறு இல்ல, நூற்றுக்கு எழுநூறு இப்படி அதை மீறி எதுவுமே நடக்க முடியாது, அதை மீறி எதுவுமே நடக்க முடியாது. அஹ்ஸாப் ஒரு யுத்தம் நடக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாமுடைய கோட்டை எனக்கு தெரிகிறது, புஸ்ராவுடைய கோட்டை எனக்கு தெரிகிறது, ஈரானுடைய கோட்டை எனக்கு தெரிகிறது என்று முனாபிக்குகளுக்கு நம்பிக்கை வரவில்லை. சும்மா ஏமாந்துள்ளார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பினார்களா இல்லையா? நடந்ததா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அப்படியே காலை விழிவதை போட்டு நடந்து கொண்டிருந்தது, எந்த விதமான மாற்றமும் இல்லாமல். ஒரு உதாரணம், நூற்றுக்கணக்கான உதாரணம், நூற்றுக்கணக்கான உதாரணம் ஏன் அவர்கள் அல்லாவின் வகையை கொண்டு சொல்கிறார்கள். அவர் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல, எனவே அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக வருகிறார்கள் என்ற திட்டத்தை சூத்தகமாக எழுதி மக்கா வெற்றிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது ஒரு பெண்ணிடத்தில் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பிட்டார். நபி ரசூலுல்லாஹி என்ற மகனையும் கூப்பிடுகிறார்கள், ஸுபைரை கூப்பிடுகிறார்கள். அலி ஸுபைர் நிக்காம போவார். இந்த தோட்டத்தில் இப்படி ஒரு பெண் இருப்பால் அவரிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது, அதை வாங்கி வைத்துக் கொண்டு எனக்காக எதிர்பார்த்திருக்கிறேன். சமாளித்து பார்க்கிறார் கடைசியா அடி சொல்றாங்க, மறைத்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார். எந்திரிச்சு இந்த அம்மாவை கொடுத்துட்டு என்னோட வந்து மதினா வந்து சேர்ந்திருப்பார். சுற்றி நிற்கக்கூடிய அத்தனை வீரர்கள் வாழ எழுந்து வெளியில கூட தலையை சீர்வாங்க, நிம்மதியா தூங்குறாங்க. நபி சொல்லிவிட்டார்கள் அமானத்தை ஒப்படைக்கும்படி கண்டிப்பா ஒப்படைத்தான். மதினாவிற்கு மதினாவில் என்னை வந்து சந்தி என்று சொல்லிவிட்டார்கள், கண்டிப்பா நான் சந்திக்கதான் போய் யாரும் என சொல்ல முடியாது. எப்படி உள்ள நம்பிக்கை பாருங்கள், அசைக்க முடியாது. நபி சொல்லித்தான் ரகசியம். நபி சொன்னார்கள், ஜெயிது கொல்லப்பட்டால் உங்களின் தலைவராக நீங்கள் அப்துல் ரஹ்மான் ரவாஹாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அப்துல்லா என்று ரவாஹாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் கொல்லப்பட்டால் ஜாஃபரை எடுத்துக்கொள்ளுங்கள். மூணு சகாபாக்களும் முடிவு பண்ணாங்க. நம்ம எப்படி இப்படி நூற்று கணக்கான சம்பவம் எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அதை மீறி நடந்ததே, அதை மீறி நடந்தது. அவர் இந்த மாதிரி பல ஹதீஸ்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்ட முஜிஸாவை தொகுத்திருக்கிறார். இந்த காலத்துல நபி சொல்லி அப்படியே நடந்த நிகழ்வுகள் என்று ஆயிரம் வரைக்கும் தொகுத்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ விஷயங்கள் நாம் உறுதியான ஆதாரங்களோடு பார்க்கும் பொழுது இனி மறுமை நாளின் அடையாளங்களாகவும் இனி வரக்கூடிய நாள்களிலே ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அனைத்து விஷயங்களும் கண்டிப்பாக நடந்தே தீரும். அவர் தடுத்த விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து விட்டார்களா வேண்டாம் என்று மறுத்து விட்டார்களா, அவற்றில் இருந்து நாம் விலகிக் கொண்டே ஆக வேண்டும். எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் சொல்லிட்டாங்களோ அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருந்தாங்க, ஒரு சஹாபி வந்தார், கையில தங்கம் மூலம் போட்டுகிறார். ரசூலுல்லாஹி பிடிக்கல போது திருப்பிக்கிட்டாங்க. அவர் கேட்கிறாருக்கு ஆண்களுக்கு வெளியில போய் தூக்கி எழுந்திருந்து தூக்கி எழுந்துட்டேன் அப்படின்னு கூட தன்னை பத்தி எதுவும் சொல்லிக்கிற பெருசாம உட்கார்ந்தார். அதுக்கு பிறகு அந்த சகாபாக கேட்டாங்க, என்ன செஞ்ச கையில உள்ள மோதத்தை காணமே சொல்லி, கையில உள்ள மோதத்தை காணவே என்ன செஞ்சு சொல்லி உயர்ந்த ஒன்று விருப்பம் இல்லை என்று தெரிந்தால் அவர்கள்தான் அதிலிருந்து முற்றிலும் விலகக்கூடியவர்களாக அல்லாவுடைய மகாபாக்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நபிக்கு மனசு வருத்தம் ஏற்படுற மாதிரி நபியின் செயலை மீறும்படி எதையும் அவர்கள் செய்யவே மாட்டார்கள். அடுத்து நான்காவது விஷயம், அவர் கொண்டு வந்த வழிமுறை சரியாவின் படிதான் அல்லாஹ்வை வணங்குவது. அப்ப நீங்க எதை செஞ்சாலும் சரி ரசூலுல்லாஹி சொல்லி இருக்கிறார்களா, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி விட்டார்கள். நீங்க ஒன்றை கற்பனை செய்து கொண்டு அப்படி அல்லாவை வணங்கி அல்லாவிடத்தில் திருப்தி தேட வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலையை வைக்கவில்லை. மார்க்கத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது, மார்க்கம் நிறைவு செய்யப்பட்டு விட்டது, நீ இருப்பதை இனிமே நீங்கள் இருப்பதை பின்பற்ற வேண்டியது தானே, புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டிய அவசியத்தை உங்களுக்கு வைக்கவே இல்லை. அது அல்லாவுடைய நபியின் அந்த சரியத்தின்படி அவர்கள் கொண்டு வந்த வழிமுறை சரியாவின்படிதான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். கௌரவமாக தீனுல் இஸ்லாமிலே எத்தனை தரங்கள் இருக்கின்றன? மூன்று. முதலாவது என்ன? இஸ்லாம். இரண்டாவது ஈமான். மூன்றாவது இஹ்சான். இஸ்லாம் என்ற அந்த முதல் தரத்திலே எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன? ஐந்து. முதலாவது ஷஹாதா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், நான்காவது ஹஜ், ஐந்தாவது ரமலான். அப்ப முதல் ஷஹாதாவில எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன? இரண்டு. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், இரண்டாவது முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வில எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன? இரண்டு. ஒன்று என்ன? நபி. இரண்டாவது இஸ்பாத். நபி என்றால் மறுப்பது, இஸ்பாத் என்றால் உறுதிப்படுத்துவது. அல்லாஹ்வின் தவிர வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் மறுத்து அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவேன், வணக்க வழிபாடுகள் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் என்று உறுதிப்படுத்துவது. ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷஹாதாவிலே. அப்போ ஷஹாதா முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே எத்தனை விஷயங்கள்? நான்கு விஷயங்கள். முதலாவது என்ன? நபி ஏறிய கட்டளைத்த விஷயங்களில் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கொள்வது. இரண்டாவது தஸ்தீக்குஹு ஃபீமா அம்ர், அவர்கள் கூறிய விஷயங்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது அவர் தடுத்த விஷயங்களை விட்டு விலகிக் கொள்வது. நான்காவது அவர்களுடைய சரியாவின்படிதான் அல்லாஹ்வை வணங்குவது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அப்ப இஸ்லாமினுடைய முதல் விஷயம் ஷஹாதாவை பார்த்தோம். அடுத்து ஸலா ஜகா. இதுக்கு குர்ஆனில் இருந்து ஆதாரத்தை எழுதுகிறார்கள். சூரா அல்பக்கரா 98வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலா வ யுதுஸ் ஜகா வ தாலிக தீனுல் கய்யிமா. வமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை. அவர்கள் என்றாச்சாரு? முன்னாடி உள்ள வேதக்காரர்கள் இருந்து அடுத்து நீங்க வரைக்கும் யாருமே ஏவப்படவில்லை. மாசு என்றால் என்ன என்று இல்லா, பின்னால் வரக்கூடிய விஷயத்தை தெரியல. என்ன விஷயம் பின்னால் வருகிறது? அல்லாவை வணங்க வேண்டும். புரிஞ்சா இல்ல? முஸ்லிசீனி வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டும் கலப்பட்டவர்களாக ஆக்கி முடிஞ்சா இல்ல? சிறுக்கை விட்டு இணைவைப்பை விட்டு முற்றிலும் விலகியவர்களாக, ஏழைய மதங்களை விட்டு முற்றிலும் விலகியவர்களாக, தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்த வேண்டும், அவர்கள் கொடுக்க வேண்டும். இதுதான் நிலையான சட்டங்களை உடைய மார்க்கம். நிலையான கட்டங்களை உடைய ஆதாரமாக மக்காவிலே இறக்கப்பட்ட சூரா அலம்மிய குறி தங்கியதற்கப்புறம் அல் மைனாவுடைய வசனத்தை இமாம் அவர்கள் நமக்கு எழுதினார்கள். அடுத்ததாக நோன்பு சௌமுடைய ஆதாரம் சூரா அல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தின் 183வது வசனம். يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. நம்பிக்கையாளர்களே, ஈமான் உள்ளவர்களே, உங்களுக்கு முன்னவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு வகுப்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இறைச்சம் உள்ளவர்களாக ஆகலாம். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா நம் மீது நோன்பை, ரமலானுடைய நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். இதற்கு அடுத்து 84, 85, 86, 87 வசனங்கள்ல ரமலானுடைய ஏனைய சட்டங்களை அல்லாஹ் பெரிய தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறான். குறைஞ்சபட்ச சூரா பேர் தெரியல அல்லது பசங்க எது தெரியவில்லை என்றாலும் யாராவது கேட்டா குரானை எடுத்து திறந்து அந்த இடத்தை தேடி எடுத்து படிச்சு காட்டுற அளவுக்காவது கண்டிப்பா ஞானம் தேவை. புரியுதுங்களா? சரி, அடுத்து ஹஜ்ஜுடைய வசனம். وذليل الحج ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. அல்லாஹ்வுக்காக மக்கள் மீது கடமையாக இருக்கிறது ஹஜ்ஜுல் பைத், அல் பைத் காபா, காபாவை ஹஜ் செய்வது. மக்கள் எல்லாம் யார், எந்த மக்கள் மீது கடமை? யாருக்கு பாதையால் அங்கே சென்று வருவதற்கு ஆற்றல் இருக்கிறதோ, உடல் வலிமையும் செல்வமும் இருக்கிறதோ, ஒமன் காபர, யார் மறுத்து விடுகிறார்களோ அல்லாஹ் அகிலத்தாரர்களை குறித்து தேவையற்றவராக இருக்கிறார். அப்ப ஹஜ் செய்யாதவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறான்? குஃப்ரிலே கொண்டு போய் நிறுத்துகிறான். அல்லாஹ் பாதுகாப்பானா? ஹஜ் கடமையாரையும் ஹஜ் செய்யாமல் அலட்சியத்தோடு அதை தள்ளிக்கொண்டே செல்வார்களேனால் அது அவர்களை குஃப்ரிலே தள்ளிவிடும். 97வது வசனம். அப்ப நம்ம இஸ்லாமுடைய 5 விஷயங்களுக்குண்டான ஆதாரங்களையும் தெரிந்து கொண்டோம். சரியா? ஷஹாதா, தொழுகை, ஜகாத்து, நோன்பு, ஹஜ் அல்லது ஹஜ் நோன்பு. இப்ப அடுத்து ஈமான். தீனுல் இஸ்லாமுடைய 2வது நிலை. முதலாவது நிலை என்ன? இஸ்லாம். النبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع وسبعون أو بضع وستون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماطة الأذى عن طريق والحياء شعبة من الإيمان. ஈமான் 70க்கு மேற்பட்ட கிளைகள் உடையது. இன்னொரு அறிவிப்புல 60க்கு மேற்பட்ட அவற்றிலே மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அவற்றில் மிக தாழ்ந்தது இமாமத்துல் அதா அனி தரீக், பாதையிலே மக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை அகற்றுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனுஷனை பார்த்து சொர்க்கத்துல ரொம்ப ஜாலியா ரொம்ப குஷியா குடிச்சு கொண்டிருந்தான்னு சொல்லி புதுகரமாகறிக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தேன். இப்படி சந்தோஷமா இருக்கிறார் என்று சொர்க்கத்தில் இப்படி இப்படி ஆட்டம் போறாரு சொல்லு சொல்லப்பட்டது. மக்களுடைய நடைபாதையிலே நடுவில் ஒரு மரம் இருந்தது, அது அவர்களுடைய வாகனங்கள் செல்வதற்கு போவதற்கு இடையூறாக இருந்தது. அந்த மரத்தை அப்படியே இவரோட வெற்றி எடுத்துட்டு அதை சமப்படுத்தி மக்கள் நடப்பதற்கு சமமாக ஆக்கி கொடுத்தார். அதனால் அல்லாஹு தஆலா இவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தார். அப்ப இந்த ஒரு அமலையும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅ, நன்மையில் எதையும் நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். ஒரு பள்ளிவாசல கிடக்க ஒரு குப்பையை நீங்க எடுத்து போட்டா கூட, ஒரு பேப்பரை ஒரு காகிதத்தை எடுத்து நீங்கள் சுத்தம் செய்தால் கூட, முஸ்லிம்களுடைய நடைபாதையில் இருக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு இடையூறு தரக்கூடியதை நீங்க சுத்தம் செய்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். மறுமையில் அதனுடைய நன்மையை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். ஒரு பெண்மணி ரெண்டு மூணு நாளா ஆகும் மஸ்ஜிதுல. ரசூல் சுல்லாவிற்கும் அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. எங்க அந்த பெண்மணி மஸ்ஜிதை பெருக்கிக் கொண்டிருந்தாலே இந்த பெண்மணிக்கு என்ன வேலை? மாலையில வர வேண்டியது மஸ்ஜித வேலை பெருக்கிறது. கால் கொள்ளாமல் மஸ்ஜித் வெறும் மணல் மண்ணா இருந்தது, பாலையோட மண்ணா, அதை சுத்தமா கற்களை எடுத்துட்டு சமப்படுத்தி விட்டுட்டு வேற ஏதாவது இருந்தா சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நாட்களுக்கு முன்னால் அந்த பெண்மணி இரவிலே மரணித்து விட்டா, இஷாவுக்கு பின்னாடி மரணம் ஏற்பட்டது, உங்களை நாங்கள் தொந்தரவு படுத்த கூடாது என்பதற்காக நாங்கள் அந்த பெண்மணியை இரவில் அடக்கம் செய்து விட்டோம், உங்களை எழுப்பவில்லை. எனக்குறாங்க அந்த பெண் செய்த நன்மை என்ன? மஸ்ஜிதை சுத்தம் செய்தார்கள். பல பேர் என்ன நினைக்கிறாங்க, அது மறுக்கிறதா இருக்கட்டும், மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடமாக இருக்கட்டும், அங்க உள்ள டாய்லெட்டுகளை சுத்தம் செய்யறது, அங்க உள்ள மேஜைகளை சுத்தம் செய்யறது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க படிக்க வரைக்கும் முன்கூட்டியே வந்து அந்த விரிப்புகளை அங்க இருக்கக்கூடிய சேர்களை சரி செய்யறது, அது சுத்தம் செய்யறது. ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெருசுக்கு ப்ராப்ளமா எடுத்துக்கிறாங்க. நம்ம எப்படி செய்யறது? நம்ம படிச்சவங்களாச்சு, நம்ம வந்து அந்த ஊருக்கு பிள்ளையாச்சு, நம்ம பாப்பா எப்படி, நம்ம உமா எப்படி? அல்லாஹ்வுடைய தீனுக்கு நபியவர்கள் செய்திருக்கிறார்கள் பணிகளை, அவர்களை விடவும் நாம் உயர்ந்தவர்கள். ஒரு ஆறாம் வந்த கிராமத்துக்கு வந்தது, அப்படியே சிந்தி பொத்துல கறிய போட்டாங்க. அதை எடுத்து தூர எழுந்து விட்டு அந்த இடத்துல மண்ணை சுத்தம் செய்தார்கள். உங்களுக்கு பணிவு வர வேண்டும் என்று பணிவு வர வேண்டுமா? பணிவு யாரும் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் நேசிக்கிறார், பெருமை உள்ளவர்களை எல்லாம் நேசிக்கிறார். அதற்கு என்ன வழி? நீங்கள் பொது இடங்களிலே அந்த பொது இடங்களை சுத்தப்படும், மக்கள் பார்த்தாலும் சரி பார்க்காட்டி அல்லாவுக்காக சுத்தப்படுத்துங்க, அல்லாவுக்காக சுத்தப்படுத்துங்க. அதுல நீங்க செஞ்சு பாருங்க, மனசு ரொம்ப ராகத்தா இருக்கும். இந்த தலைக்கு நின்று எப்போது படுத்தியது இல்ல செக்டாங்க அனாலியே இப்ராஹிம் நபிக்கு அல்லா கட்டளையிட்டான், இப்ராஹிமே இப்ராஹிமே இஸ்மாயிலே தொழ வரக்கூடியவர்களுக்காக, அப்ப இங்க படிக்க வரக்கூடியவர்களுக்காக நீங்க வந்து வாழ்ந்தியா சுத்தம் செய்து தர்தீப் செய்து வைத்தீர்கள் என்றால் இது யாருக்கு நீங்கள் செய்வது? அல்லாஹ்வுடைய தீனுக்கு செய்வது, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை. கண்ணு மூடவே கூடாது, என்னையே பார்த்துக்கணும் சரியா. அல்லாவுடைய பாதையில் இடையூறு தரக்கூடியது எடுத்துப் போடுவது கூட அதுவும் ஈமான் ஒன்றுதான். அதுதான் அப்ப இந்த ஒரு ஒழுக்கத்தை முஸ்லீம்கள் பேணினார்கள் என்றால் முஸ்லீம்களுடைய தெருவை விட வேறு சுத்தமாகவே இருக்காங்க. ஆனால் இன்று எப்படி முஸ்லீம்களுடைய தெருதான் தெருக்களிலேயே அசுத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருப்பதற்கு என்ன காரணம்? இவர் வீட்டு குப்பையை கொண்டு வந்து அடுத்த வீடு வாசல் இங்க எப்படி இருந்தோ தெரியல, ஓரளவுக்கு வந்து சுத்தமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஊருக்கு இந்தியாவுக்கு நீங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பாதுகாக்கணும் அந்த மக்களை. ராத்திரியா மாடியில் உள்ளவங்களா கொடுக்கணும் சத்தம் கேட்கும், நாங்க கீழே வந்து வேலை பார்த்துட்டு போவோம், என்னம்மா வந்து பாம்பு போட்ட மாதிரி டம் 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 சத்தம் கேட்கும். என்ன கேட்டா இந்த வீடு அந்த வீடு அந்த வீடு மாடியில் உள்ளவங்க எல்லாரும் பிளாஸ்டிக் வீட குப்பையை கொடுத்து காலையில சுமூகத்துல இருந்தோம்னா தெரு ஃபுல்லா பிளாஸ்டிக் போய் உடைச்சிட்டு போயிடுறாங்க. எவ்வளவு ஒரு அநாகரிகமான ஒரு போக்கு, அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஏற்காத ஒரு போக்கு பாருங்க. நீங்க ஊருக்கு போன் பேசுறீங்கன்னா இதெல்லாம் இப்ப போன் சொல்லுங்க, ஏன் இது உங்களுடைய மார்க்கு கடமையாயிடுச்சு. அங்கிருந்து கேட்பாங்க இதுக்குதான் போன் பண்ணியா சொல்லிட்டு ஆமா சொல்லுங்க, ஏன் இது தீன் நாங்க இன்னைக்கு படிச்சோம் ஒரு அண்ணன் ஒரு தப்பிக்கு, நீ எப்ப பார்த்தாலும் ஒதுக்கிட்ட போனா என்ன ஆகுது நிலைமை, சும்மா இது எல்லாத்திலையும் கொஞ்சம் வெட்டத்தை விட்டு வேலை ஏறது அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப கூச்சி சுபாவத்தோட நானி பூனி குறுகி அப்படின்னு இருக்கிறாரு. வெட்கம் ஈமானிலே ஒரு பகுதி, வெட்கம் ஈமானிலே ஒரு எவ்வளவு நாணம் வலிக்கிறதோ அவ்வளவு நல்லது. இப்ப இந்த வெட்கத்தை பத்தி நிறைய விளக்கம் இருக்கு. நீங்க கிதாபு ஈமானுடைய பாடல்கள் சம்பந்தமா நம்ம ஏற்கனவே ஒரு 2 மணி நேரம் பேசியிருக்கிறோம். வெட்கம் என்றால் என்ன என்று அது ரிகார்டு கூட இருக்குது. அப்ப ஈமானை பற்றி இந்த ஒரு விஷயத்தை நாம் பார்த்து விட்டு ஈமானுடைய அடிப்படைகள் எப்படி இஸ்லாமுடைய அடிப்படைகளை பார்த்தோம்னா ஈமானுடைய அடிப்படைகள் வாழ்க்கானதும் சித்தத்தும் ஈமானுடைய எத்தனை அடிப்படைகள் இருக்கின்றன? 6. முதலாவதாக அன்சுக் மீனவில்லா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அவருடைய வானவர்களை மலாயிக்கத்தை அவருடைய வானவர்களை நம்பிக்கை கொள்வது, அவருடைய வேதங்களை நம்பிக்கை கொள்வது, அவருடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, சொல்லக்கூடாது சுக்கு வைத்து விதி அதில் உள்ள நன்மையையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்று நம்பிக்கை கொள்வது. இப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது ஈமானுடைய 6 அம்சங்கள் என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அவனுடைய வானவர்களை நம்பிக்கை கொள்வது, அவனுடைய வேதங்களை நம்பிக்கை கொள்வது, அவனுடைய தூதர்களை நம்பிக்கை கொள்வது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது, விதியின்படிதான் நன்மை தீமை நடக்கும் என்று நம்பிக்கை கொள்வது. இப்ப இந்த 6 அம்சங்கள் ஈமான் என்ற அந்த தரத்திலே இருக்கின்றன. அப்ப அதில் முதலாவது தரம் என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. இப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதுதான் நாம் எப்படி அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது என்றால் இதுல 4 விஷயங்கள் இருக்கின்றன. இதுல எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன? 4 விஷயங்கள். 1 என்னவென்றால் அல்லாஹ்வின் உள்ளவரை நம்பிக்கை கொள்வது, அவன் இருக்கிறான் என்று உறுதி கொள்வது. அல்லாஹ்வின் உள்ளவரை நம்பிக்கை கொள்வது, அவன் இருக்கிறான் என்று உறுதி கொள்வது. அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்முடைய அறிவும் ஏற்றுக்கொள்கிறது, நம்முடைய உள் உணர்வும் ஏற்றுக்கொள்கிறது. எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவன் சிலை வணங்கியாக இருக்கட்டும், சிலுவை வணங்கியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவருடைய உள்ள அந்த உணர்வு என்பது படைத்த ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். அந்த படைத்த கடவுளை மறக்கக்கூடிய அந்த தன்மை என்பது பிரிவாதம் பிடிக்கக்கூடிய வம்பர்களை தவிர யாரும் செய்யவே மாட்டாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான எண்ணிக்கை உடையவர்கள் தான் படைத்த இறைவனை மறுப்பவர்களாக இருப்பார்களே தவிர எல்லாரும் கடவுளை படைத்த இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். பிறகு அவங்களுக்கு சொல்ல தெரியாம இருக்கலாம், எப்படி அல்லாஹ் சொல்ல தெரியாம இருக்கலாம் தவிர மற்றபடி படைத்தவர் ஒருவன் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இப்ப நாம் என்ன சொல்கிறோம்? அந்த படைத்த ஒருவன் உள்ளாந்தான் என்று நம்பிக்கை கொள்வது, அவன் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்வது. 2வதாக அவன் தான் ரப்பு என்று நம்பிக்கை கொள்வது. அப்ப ரப்பு என்றால் என்ன? இதற்கு முன்பு விளக்கம் சொல்லி இருக்கிறோம், படைத்தவன் பரிபாலிப்பவன் அனைத்திற்கும் அவன் தான் உரிமையாளன், அனைத்தையும் அவன் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறான், காத்துக் கொண்டிருக்கிறான், வளர்த்துக் கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் அவன் தான் மேனேஜ்மெண்ட் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவன் தான் ரப்பு என்று நம்பிக்கை கொள்வது. 3வதாக அவன்தான் வழங்க தகுதியானவன் என்று நம்பிக்கை கொள்வது. அப்ப யாரை நாம் அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டோமோ, ரப்பாக ஏற்றுக்கொண்டோமோ, அவனை மட்டுமே மஹ்மூதாக ஏற்றுக்கொள்வது, அவன்தான் வழங்க தகுதியானவன். அடுத்து நான்காவதாக அவனுடைய பெயர்கள், அவனுடைய பண்புகள் அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. குருஜியுடைய பாடத்துல தனியா பேச வேண்டிய ஒரு தனி ஒரு சப்ஜெக்ட் இது. சுருக்கமா உங்களுக்கு சொல்றோம், கவனமாக கேட்டுக் கொள்ளுங்க. நான்காவது விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய சிபாத்துகளை, அல்லாஹ்வுடைய பெயர்களை நம்பிக்கை கொள்வது. பின்னாடி கேட்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய சிபத்துகளை, அல்லாஹ்வுடைய இஸ்முகளை, அழகிய பெயர்களை நம்பிக்கை கொள்வது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்று அல்குர்ஆனிலே பெயர்களை சொல்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மான் ரஹீம் என்று சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். அதுபோன்ற அஜீசுன், கஃபூருன், சமீஉன், அலீமுன், முஜீபுன், அல் அஸீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர், அல் முஸவ்விர், ஜுல் இன்திகாம். இப்படி நூற்றுக்கணக்கான பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ பெயர்கள் அல்லாஹ்விற்கு இருக்கின்றன. அப்ப அல்லாஹ்வுடைய இஸ்முகளை, சிபத்துகளை நாம் ஏற்றுக்கொள்வது. வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு மிக அழகிய பெயர்கள் இருக்கின்றன. இப்ப இந்த பெயர்களை பொறுத்தவரை இப்ப ரெண்டு விஷயங்களை தோணிக்கணும். ஒன்று பெயர் என்று சொல்வோம், இரண்டாவது சிபத், பண்பு என்று சொல்வோம். ஒன்று இஸ்ம், இப்ப ரஃபூர், மன்னிப்பவன், இது பெயர். மன்ஃபிரத்துன், மன்னித்தல், இது பண்பு, சிபத். அவனுக்கு பெயரும் இருக்கிறது, பெயருடைய பண்பும் இருக்கிறது. சமீ, கேட்பவன், இது பெயர். சம்முன், கேட்கும் ஆற்றல் என்ற பண்பும் அவனுக்கு இருக்கிறது. புரியுதா? புரியுது, புரிஞ்சா அப்துல்லா? அப்ப அஜீஸ், கண்ணியம் உள்ளவன் பெயர். கண்ணியம் என்ற சிபத்தும் அவனுக்கு இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றையெல்லாம் தனது பெயர்களால் குறிப்பிட்டானோ அந்த பெயர்களும் அவனுக்கு உள்ளன, அந்த பெயர்கள் அறிவிக்கக்கூடிய பண்புகளும் அவனுக்கு உள்ளன. சரியா? ரெண்டு. அடுத்து இன்னொரு விஷயம், அல்லாஹ் தஆலா சில செயல்களை தன்னோடு சேர்த்து சொல்வான். அல்லாஹ் தஆலா சில செயல்களை தன்னோடு சேர்த்து சொல்வான், அந்த செயல்களையும் நம்புவது. புரியுதுங்களா? எப்படி அவனுடைய பெயர்களை நம்புகிறோமோ, அவனுடைய சிபத்துகளை நம்புகிறோமோ, அந்த செயல்களையும் நாம் நம்புவது. இப்ப அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுடைய சொல்கிறார், அல்லாஹை பற்றி, அல்லாஹ் ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு சிரித்தான் என்று. அப்ப அல்லாஹ் சிரித்தான் என்றால் சிரித்தான். அல்லாஹ் கோபப்பட்டான் என்று வருகிறது குர்ஆனிலே, கோபப்பட்டான். அல்லாஹ் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று வருகிறது, அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான். அல்லாஹ் மறுமையாளிலே வருவான் என்று வருகிறது, வஜாஅரப்புக, அல்லாஹ் வருவான். புரியுதா? அல்லாஹ் பேசுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் பேசுவான். இப்ப அல்லாஹ் எதை தனது செயலாக சொல்லி இருக்கிறானோ அந்த செயல்களையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த செயல்களையும் மறக்கக்கூடாது. புரியுதா? அப்ப அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதற்கு நான்கு விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். முதலாவது என்ன? அல்லாஹுடைய உஜூதை நம்புவது. இரண்டாவது, அல்லாஹுதான் ரப்பு என்று நம்புவது. மூன்றாவது, அல்லாஹுதான் மஹ்பூப் என்று நம்புவது. நான்காவது, அல்லாஹுடைய இஸ்முகளை, சிபத்துகளை நம்புவது. சரியா? இப்ப இந்த நான்காவது சொல்ல பாருங்க, என்ன சொன்னோம்? அல்லாஹ்வுடைய பண்புகள், சிபத்துகள், செயல்கள், நான்கு விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. ஒன்று என்ன? ஒன்று என்ன தர்வீர் என்றால் என்ன மீனிங் சேஞ்ச் மாற்றிவிடுவது அர்த்தத்தை மாற்றிவிடும் இப்ப சூரா அல் மாயிதா ஐந்தாவது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் பல் யதாஹு மப்ஸூதத்தானி ஐந்தாவது அத்தியாயத்தின் 64வது வசனம் அல் மாயிதா அவனுடைய இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டுள்ளன அவனுடைய இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்டுள்ளன அவனுடைய யாருடையா அல்லாஹ்வுடைய அப்ப அல்லாஹு தஆலா தனக்கு இரண்டு கரங்கள் இருப்பதாக சொல்கிறான் இப்ப அதை அப்படியே அவர் ஏற்றுக்கணும் கரமா கரமும் கையின்னு சொன்னா அது எப்படி அப்ப என்று சொல்லி கையின்னு சொன்னா கையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கையினா தாக்கத்தை ஆக்கிறது எடுத்துக்கணும் என்று போய் மீனிங் மாத்தலாமா கையினா கையா சும்மா தனக்கு கையும் சொன்னா கையிலாம் புரியுதுங்களா இதான் தலைவியில் அர்த்தத்தை மாற்றக்கூடாது இரண்டாவது அதாவது கையில் எது வந்திருக்குல இதுக்காக நம்ம அர்த்தமா சொல்லக்கூடாது இதுக்காக நம்ம அர்த்தம் வச்சுக்கூடாது பொருள் இல்லை என்று அல்லாஹ்வுடைய பெயர்களை பண்புகளை அப்படியே விட்டுவிடுவது தனத்தையும் செய்யக்கூடாது முதலாவது என்ன தலைவியில் பொருளை மாற்றுவது இரண்டாவது என்ன பொருள் இல்லை என்று மறுப்பது மூன்றாவது தக்யீஃப் அல்லாஹ்வுடைய இஸ்முகளுக்கு சிபத்துகளுக்கு செயல்களுக்கு அல்லாஹ்வுடைய இஸ்முகளுக்கு அல்லாஹ்வுடைய சிபத்துகளுக்கு அல்லாஹ்வுடைய செயல்களுக்கு செயல்களுக்கு நமது அறிவால் விளக்கம் சொல்லக்கூடாது அதாவது அல்லாஹ்வுடைய கை என்றால் அந்த கை இப்படி இருக்கும் அந்த கை எப்படிப்பட்டது என்றால் என்று அல்லாஹ்வுடைய அந்த சிபத்துகளை நாம் விவரிக்கக்கூடாது அடுத்து நான்காவதாக தம்சீல் அல்லது தஷ்வீர் நான்காவது தம்சீல் என்று சொல்ல அல்லாவுடையுக்குகளுக்கு நாம் உதாரணம் சொல்லக்கூடாது அவற்றை ஒப்பாக்கி அல்லாவுடைய கை என்பது இப்படி இருக்கும் அல்லாவுடைய கண் என்பது இப்படி இருக்கும் என்று நாம் உதாரணங்கள் ஒப்புவமை கூறக்கூடாது அப்ப ஈமானுடைய ஆறு அம்சங்களில் முதலாவது அம்சம் என்ன அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது அப்ப அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதிலே நான்கு விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று என்ன அல்லாஹ்வின் உள்ளவையை நம்பிக்கை கொள்வது இரண்டாவது அல்லாஹ்வை ரப் என்று நம்பிக்கை கொள்வது மூன்றாவது அல்லாஹ்வை மஹ்பூத் என்று நம்பிக்கை கொள்வது நான்காவது அல்லாஹ்வுடைய இஸ்முகளை அல்லாஹ்வுடைய சிபத்துகளை அல்லாஹ்வுடைய பெயர்களை நம்பிக்கை கொள்வது இந்த அல்லாஹ்வுடைய இஸ்முகளை பெயர்களை சிபத்துகளை பண்புகளை பெயர்களை செயல்களை நம்பிக்கை கொள்வதில் எத்தனை விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான்கு விஷயங்கள் செய்யக்கூடாது இந்த நான்கு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவது என்ன பொருளை மாற்றக்கூடாது இரண்டாவது என்ன அர்த்தம் பொருள் இல்லை என்று மறுக்கக்கூடாது மூன்றாவது தக்யீஃப் அந்த அல்லாஹ்வுடைய இஸ்முகளுக்கு செயல்களுக்கு சிபத்துகளுக்கு நமது அறிவால் விளக்கங்கள் வியாக்கியானங்கள் கூறக்கூடாது நான்காவது தம்சீல் அல்லது தஷ்வீர் அல்லாஹ்வுடைய அந்த பண்புகளுக்கு பெயர்களுக்கு நாம் உதாரணம் ஒப்புவதை கூறக்கூடாது புரியுதுங்களா அடுத்து வானவர்களை நம்பிக்கை கொள்வது அப்ப இந்த வானவர்களை நம்பிக்கை கொள்வதிலும் நான்கு விஷயங்கள் இருக்கின்றன வானவர்கள் என்றால் யார் அல்லாஹு தஆலா ஒளியினால் படைக்கப்பட்ட அல்லாஹுவால் ஒளியினால் படைக்கப்பட்ட உருவங்கள் அவர்கள் அவங்களுக்கு உருவம் இருக்கு அவங்களுக்கு என்று ஒரு அமைப்பு இருக்கிறது சில அறிஞர்கள் அதாவது அறிஞர்கள் தான் ஒரு கேள்வி இருக்கின்றனர் சில பேர் அழைப்பாளர்கள் சொன்னாலும் பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி போட்டுக்கலாம், அறிஞர்கள் சொன்னாலும் கேள்விக்குறி போட்டுக்கணும். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ஒளியினால் படைக்கப்பட்டது சொன்ன உடனே அவங்களுடைய அறிவு வந்து அவங்க பார்க்கறது சொல்லிதான் இருக்கும். ஒளி இந்த இடத்துக்கு டியூப் லைட்டு, இதுல இருந்து ஒளி வருது, இந்த இடத்துக்கு சூரியன், சூரியன் இருந்து ஒளி வருது, இந்த ஒளிக்கு என்ன அவங்க இருக்கு, இந்த ஒளிக்கு என்ன அமைப்பு இருக்குது என்று நினைத்து கொண்டு மாணவர்களை உருவமற்றவர்களாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். மாணவர்களை உருவமற்றவர்களாக, ஒரு அமைப்பற்றவர்களாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். இது அவர்களுடைய கடைஞ்செடுத்த புத்தாக்கம், புரியுதுங்களா? மாணவர்களுக்கு உருவம் இருக்கிறது, அமைப்பு இருக்கிறது, அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். நம்ம பார்க்க முடியாது, மறுமையில பார்க்கும்போது இன்ஷால்லா நாம் தெரிந்து கொள்ளலாம். மறுமையில போனா இன்ஷால்லா ஜிப்ரீலை பார்க்கலாம், மீகாயிலை பார்க்கலாம், இஸ்ராஃபீலை பார்க்கலாம், சொர்க்கத்தினுடைய காவலாளி ரிதுவானை பார்க்கலாம், சொர்க்கத்திலே நமக்கு சலாம் சொல்லி வரவேற்கக்கூடிய மடங்குகளை பார்க்கலாம். அந்த மடங்குகள் ஒவ்வொரு வாழ்ந்து முறையாக சலாம் அழைக்கும், சலாம் அழைக்கும், உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும் என்று வாழ்ந்து சொல்வார்கள். தெரியும், அவை இந்த ஒரு முட்டாள்தனமா விளங்கிய காரணத்தினால ஹதீசுகள்ல வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ஹதீஸ், சஹீஹான ஹதீசுகளை மறுத்து தருகிறார்கள். புரியுது அவங்களுக்கு, ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் எந்த ஹதீஸ் சொல்லுதோ அதே ஹதீஸ் அவர்களுடைய உருவத்தை சொல்கிறது. அப்ப ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இன்னொரு ஹதீஸை மறுத்தது. இப்ப மாணவர்கள் விஷயத்தில் நாம் நான்கு விஷயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். மாணவர்களின் உள்ளவையும் அவர்கள் இருக்கிறார்கள் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உஜூதுல் மலாயிகா, அது ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, அது மாணவர்கள் என்று அல்லாஹ் ஒரு ஹக்கை படைத்திருக்கிறான். இரண்டாவதாக அவர்களுடைய, அவர்கள் பெயர் கூறப்பட்டவர்களை பெயருடன் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போ மாணவர்கள் ஜிப்ரீல் என்று அல்லாஹ் ஒருவரை சொல்லியிருக்கிறான், ஜிப்ரீல் என்ற ஒருவரை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மீகாயில் என்று சொல்லியிருக்கிறான், இஸ்ராஃபீல் என்று சொல்லியிருக்கிறான், மலக்கு மௌத் என்று சொல்லியிருக்கிறான், ஹாஜின் என்று சொல்லியிருக்கிறான், மாலிக் என்று சொல்லியிருக்கிறான், ரூவான் என்று சொல்லியிருக்கிறான். இப்ப எந்தெந்த மாணவர்களுடைய பெயர்களை அல்லாஹோ அல்லாஹுடைய ரசூலை குறிப்பிட்டிருக்கிறார்களோ அந்த மாணவர்களை அவர்களுடைய பெயர்களோடு நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர்களுடைய தன்மைகளை பற்றி நாம் அறிந்ததை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்ப ஜிப்ரீலுக்கு என்னென்ன தன்மை இருக்கிறது, மலக்குகளுடைய தலைவர், அல்லாஹ்விடத்தில் இருந்து அந்தஸ்தி உடையவர், வகைகளை அல்லாஹ் கொடுப்பதற்காக அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாணவர், இஸ்ராஃபீலுக்கு என்ன வேலை, மீகாயிலுக்கு என்ன வேலை, மலக்கு மௌத்துக்கு என்ன வேலை, இப்படி அல்லாஹ் எந்தெந்த மலக்குகளுக்கு என்னென்ன வேலைகளை கொடுத்திருக்கிறான் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ வந்திருக்கிறதோ அவற்றை நாம் நம்பிக்கை கொள்வது. அடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பணிகளை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்ப மழைக்காக வேண்டி சில மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், மலைகளுக்காக அல்லாஹ் சில மலக்குகளை வைத்திருக்கிறான். நம்மை சுற்றி 10 மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான், வலது பக்கம் இடது பக்கம் கிராமம் காட்சி என்ற மலக்குகளை வைத்திருக்கிறான். இப்படி பல பணிகளுக்காக, வேலைகளுக்காக அல்லாஹ் பல மலக்குகளை படைத்திருக்கிறான். இரவுல ஒரு மலக்கு வருவாங்க, அவங்க காலையில போறாங்க, காலையில மலக்கு வர்றாங்க, மாலையில போறாங்க, அவங்க படிச்சிருக்கேன். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன மலக்குகளுக்கு என்னென்ன வேலைகளை கொடுத்திருக்கிறாரோ அந்த வேலைகளை நம்ப வேண்டும். பூமியிலாம் மக்கள் மலக்குகள் சுத்தி கொண்டு இருக்கிறார்கள், எங்கே அல்லாஹை பற்றி பேசப்படுகிறதோ ஹனுமு ஹனுமு வாருங்கள் என்று அழைத்து உட்கார்ந்து கொள்கிறார்கள். திரும்ப அல்லாஹ்விடத்திலே செல்கிறார்கள். இப்படி அவர்களுடைய பணிகள், வேலைகள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மலக்குகள் விஷயத்திலே நாம் எத்தனை விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிந்திருக்க வேண்டும்? 4 விஷயங்களை. ஒன்று என்ன, அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்ட படைப்புகள், அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய உற்று அவர்களுடைய உள்ளவையை நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது என்ன, அவர்களுடைய பெயர்கள் எது நமக்கு கூறப்பட்டிருக்கிறதோ அந்த பெயர்களை கொண்டு அவர்களை நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது, அவர்களுக்கு இந்த தன்மைகளை எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறானோ அந்த தன்மைகளை நம்பிக்கை கொள்வது. நான்காவது, அவர்களுடைய பணிகள், வேலைகள் என்று எல்லாம் சொல்லியிருப்பதை நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது வேதங்கள். அப்ப வேதங்கள் என்றால் அல்லாஹ் தன் நிறத்திலிருந்து, அல்லாவின் புறத்திலிருந்து உண்மையாக இறக்கப்பட்டவைகளை அந்த வேதங்களை நம்பிக்கை கொள்வது. அவை அனைத்தும் அல்லாவின் புறத்திலிருந்து உண்மையாக இறக்கப்பட்டது. அல்லாஹ் வேதங்களை இறக்கி இருக்கிறான், உண்மையோடு இறக்கி இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது, அவற்றிலே பெயர் அறியப்பட்டவற்றை பெயர்கள் நம்பிக்கை கொள்வது. இப்ப தௌராத் என்பதை பெயரோடு தெரிந்திருக்கிறோம், இன்ஜீல் என்பதை பெயரோடு தெரிந்திருக்கிறோம், ஜபூர் என்பதை பெயரோடு தெரிந்திருக்கிறோம், குர்ஆன் என்பதை பெயரோடு தெரிந்திருக்கிறோம். அப்ப பெயர் அறியப்பட்டவற்றை பெயருடன் நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது, அவற்றில் உள்ள செய்திகளை உண்மை என நம்பிக்கை கொள்வது. அப்ப குர்ஆன் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றால் அது கண்டிப்பா உண்மையான செய்தி என்று நம்பிக்கை கொள்வது. நான்காவதாக, அவற்றில் உள்ள கட்டளைகளை பின்பற்றி நடப்பதுடன் அவற்றை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு விஷயம், நான்காவது ரெண்டு இருக்கு. ஒன்று, அந்த வேதத்தை பின்பற்றுவது, அந்த வேதத்தை மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது. ஏதோ நிர்பந்தத்தில் பின்பற்றினால் போதாது, மனப்பூர்வமாக அங்கீகரித்து பின்பற்ற வேண்டும். அடுத்து நான்காவது, தூதர்கள். இது எதுல நான்காவது? ஈமானிலே நான்காவது. அப்ப முதல் மூன்று என்ன? ஷஹாதா. இரண்டாவது ஷஹாதா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது வானவர்களை. மூன்றாவது வேதங்களை. நான்காவது தூதர்களை நம்பிக்கை கொள்வது. அப்ப இந்த தூதர்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் நான்கு விஷயங்கள் உள்ளன. ஒன்று, அவர்களுக்கு அல்லாவிடமிருந்து தூதுத்துவம், அதாவது கொடுக்கப்பட்டது உண்மை என நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர்கள் எவரையும் மறக்கக்கூடாது, அதான் ஒரு மூமின் முஸ்லீமுடைய நிலைப்பாடு. இரண்டாவது, அவர்களின் பெயர் கூறப்பட்டவர்களை பெயருடன் நம்பிக்கை கொள்வது. அப்ப நூல் என்றால் சொல்கிறான், யாக்கூப் என்று சொல்கிறான், ஸ்வடீம் என்று சொல்கிறான், சாலிஹ் என்று சொல்கிறான், இத்ரீஸ் என்று சொல்கிறான், ஜுல்கிஃப்ல் என்று சொல்கிறான், அல் யஸ்ஆ என்று சொல்கிறான். இப்படி எந்தெந்த நபிமார்களின் பெயர்களை அல்லாஹுவோ அல்லது அல்லாஹுடைய தூதர் யார் சொன்னாலும் சரி, அவர்களுடைய அவர்களை அவர்களுடைய பெயர்களோடு நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது, அவர்கள் கூறிய செய்திகள் உண்மை என நம்பிக்கை கொள்ள வேண்டும். நான்காவது, அவர்களில் நமக்கு அனுப்பப்பட்ட தூதரின் சரியா மார்க்கத்தின்படி நாம் நடப்பது. அவ எல்லா தூதர்களும் உண்மை என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவங்க சொல்றது உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்றதுனால இப்ப நான் போய் பைபிளை வாங்கிட்டு வந்து அமல் செய்வேன், அதை படிப்பேன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்? அது அவர்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சரியத்து கொடுக்கப்பட்டதோ அந்த சரியத்தின்படிதான் நாம் அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி செயல்பட வேண்டும். அப்ப தூதர்களின் விஷயத்தில நான்கு அம்சங்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நூறு ரிசாலத் கொடுக்கப்பட்டது என்று நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது, அவர்களின் பெயர் கூறப்பட்டவர்களை பெயரோடு நம்பிக்கை கொள்வது. மூன்றாவது, அவர்கள் கூறிய செய்திகள் உண்மை என்று நம்பிக்கை கொள்வது. நான்காவது, அவர்களின் நமக்கு அனுப்பப்பட்ட தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தின்படி நாம் நடப்பது. ஐந்தாவது, மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது. இந்த மறுமை நாளை நம்பிக்கை கொள்வதிலே மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இரண்டாவது முறையாக சூழப்படும் போது இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக, விசாரணை உண்டு, பிறகு தீர்ப்பும் கூலியும் உண்டு. முதலாவது, இரண்டாவது சூழ் மூடப்படும் போது இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இரண்டாவதாக, அப்படி உயிர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகு விசாரணை உண்டு, விசாரித்ததற்கு பிறகு தீர்ப்பு உண்டு, தீர்ப்பிற்கு பிறகு அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப சொர்க்கமோ நரகமோ கூலி உண்டு. இன்னல் குர்ஆன லஃபீ நஈம் வ இன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம். நல்லவர்கள் ஞானத்தில் சொர்க்கத்தில் செல்வார்கள், பாவிகள் நரகத்தில் செல்வார்கள். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுவான், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பிவிடுவான். அடுத்து மூன்றாவதாக, சொர்க்கம் நரகம் உண்டு என்று நம்பிக்கை கொள்வது. அப்ப மறுமையை, ஐந்தாவது விஷயமாகிய மறுமையை நம்பிக்கைக் கொள்வதில் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன. அதுவே முதலாவது, இரண்டாவது சுரு ஊதப்பட்டதற்கு பிறகு இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று நம்பிக்கை கொள்வது, உயிர்ப்பிக்கப்பட்டதற்கு பிறகு விசாரணை உண்டு, விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு உண்டு, தீர்ப்பிற்கு பிறகு அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப கூலி உண்டு. மூன்றாவதாக, சொர்க்கம் நரகத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான், நல்லவர்கள் சொர்க்கம் செல்வார்கள், பாவிகள் நரகத்தில் செல்வார்கள் என்று நம்பிக்கை கொள்வது. ஆறாவது, கதர் விதி, அதில் உள்ள நல்லதையும் கெட்டதையும் நம்புவது. இப்ப இந்த விதியை நம்பிக்கை கொள்வது நான்கு விஷயங்கள் உள்ளன. முதலாவது, அல்லாஹ் எல்லாவற்றையும் மொத்தமாகவும் விரிவாகவும் முன்கூட்டியே அறிந்திருக்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் முன்கூட்டியே மொத்தமாகவும் டோட்டலாகவும் டீட்டெயிலாகவும் மொத்தமாகவும் விரிவாகவும் அல்ல அறிந்து வைத்திருக்கிறான். அப்ப 1990 அந்த வருஷத்துல என்ன நடக்கும், ஒவ்வொரு தேதியில் என்ன நடக்கும், ஒவ்வொரு மணி நேரத்தில் என்ன நடக்கும், ஒவ்வொரு நிமிஷத்திலையும் என்ன நடக்கும் என்று அல்ல அனைத்தையும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறான். புரியுதுங்களா? கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு அதிகமான பேர் திடீர் விஷயத்துல குழம்பி போய் எல்லாம் பாதுகாக்கிற தவறான பாதைக்கு போயிடும். யாரெல்லாம் மார்க்கத்திலிருந்து விலகுறாங்களோ, தவறான பாதைக்கு போறாங்களோ, அவங்களுடைய முதல் படி விதியை அறியாமல், விதியை சரியாக புரிந்து கொள்ளாமல், விதியில ஏற்படக்கூடிய தடுமாற்றம் அவர்களை பாதை திருப்பி விடுகிறது. புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த விதியிலே நாம் நம்ப வேண்டிய முதல் விஷயம் என்ன? அனைத்தையும் மொத்தமாகவும் விரிவாகவும் அறிந்து வைத்திருக்கிறார். புரியுதா? இரண்டாவது, அவருடைய அல்லாஹ்வுல் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்தை நம்பிக்கை கொள்வது. இரண்டாவது என்ன? அல்லாஹ்வுல் மஹ்ஃபூஸ் என்ற அவன் வைத்திருக்கக்கூடிய பதிவு புத்தகத்தை, அதாவது அவன் அல்லாஹ் எதையெல்லாம் அறிந்து வைத்திருந்தானோ நடக்க வேண்டும் என்று அவற்றையெல்லாம் கனவுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், கனவு அந்த பதிவு புத்தகத்திலே எழுதியது. அவன் தன்னிடம் உள்ள லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்திலே பதிவு செய்து விட்டான். சரியா? மூன்றாவது, அல்லாஹ்வை நாட்டவிட்டாமல் இவ்வுலகில் எதுவும் நடக்காது. அல்லாஹ் நாடாதது எதுவுமே நடக்காது. நான்காவது, இவ்வுலகில் நிகழக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவையாகும். அல்லாஹ்தான் அனைத்தையும் படைப்பவன். பாருங்க, முதலாவது இல், இரண்டாவது அல்லாஹ்வுல் மஹ்ஃபூஸ், மூன்றாவது இராதா, அரபியில் என்ன சொல்வார்கள், இராதா, அல்லாஹ்வுடைய நாட்டம், நான்காவது அல்லாஹ்வுடைய ஹல்க். இந்த உலகத்தில் யார் என்ன செயலை செய்யட்டும், நல்லதை செய்யட்டும் தீயதை செய்யட்டும், அந்த செயலை படைப்பவன் அல்லாஹ்வுடைய ஹல்க். அந்த செயலை செய்பவன் தான் அந்த செயலை செய்யக்கூடிய மனிதனோ என்னைய பொருள்களோ. செயல் என்பது மனிதன் புறத்திலிருந்து நிகழ்கிறது, படைத்தல் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நிகழ்கிறது. இப்ப நம்ம கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க வேண்டியதுனால நம்ம அடுத்து நிறைய கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதனால கொஞ்சம் விரிவாக்கும். ஏன்னா இது சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயமுமே தனித்தனி ஒரு தலைப்பு, பல மணி நேரங்கள் நீங்க படிக்க வேண்டிய தலைப்பு. இப்போ தீனுல் இஸ்லாமில் எத்தனை அம்சங்கள் இருக்கின்றன? தீனுல் இஸ்லாமில் மூன்று. முதலாவது என்ன? அல் இஸ்லாம். இரண்டாவது என்ன? ஈமான். அப்ப ஈமானுடைய ஆறு விஷயங்களை படிச்சோமா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இஹ்சான், அதான் படிச்சுக்கிறோம். இந்த இஹ்சான் என்பதில் ஒரே ஒரு அம்சம் மட்டுமே உள்ளது. அதாவது நாம் அல்லாஹுவை பார்ப்பது போல் வணங்குவது அல்லது அவர் நம்மை பார்க்கிறான் என்ற உறுதியில் வணங்குவது. என்னிடமே நீர் உமது காரியங்களை ஒப்படைத்து விடுவீராக. நீர் தனித்து நின்று தொழுதாலும் அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து சிலம்பணிந்து வணங்கினாலும் உண்மை அவன் பார்க்கிறான், உண்மை அவன் பார்க்கிறான். நிச்சயமாக அவன்தான் அனைத்தையும் செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். புரியுதா? இப்ப மூன்று விஷயங்களை நாம் பார்க்கிறோம். தீனுல் இஸ்லாமிற்குள் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன? மூன்று விஷயங்கள் இருக்கின்றன. இந்த தீனுல் இஸ்லாம் இது எத்தனாவது விஷயம்? இது என்ன எத்தனாவது விஷயம்? அதாவது அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று அடிப்படையில் சொன்னாங்களா இல்லையா? அதுல முதலாவது என்ன? ரப்பை அறிந்து கொள்வது முடிஞ்சிருச்சா? இரண்டாவது என்ன? மார்க்க தீனுல் இஸ்லாமை அறிவது. அந்த தீனுல் இஸ்லாமுக்குள்ளால மூன்று சொன்னாங்க. இஸ்லாம், இந்த மூணுக்கும் சேர்த்து ஒரு ஹதீஸ் இங்க சொல்றாங்க. சஹி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். ரொம்ப பிரபலமான ஹதீஸ் நீங்க படிச்சிருக்கலாம் அல்லது வயல கேட்டிருக்கலாம். ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லப்படும். இப்ப இந்த அரபியை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் அப்படியே படிச்சுட்டு வந்துருவோம். கவனமா கேளுங்க. நாங்கள் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் இருந்தபோது தூய வெண்ணிலை ஆடை அணிந்த அடல் கருப்பு நிறத்தில் தலைமுடிந்த ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் துறையில். அப்ப அந்த மனிதனுடைய உருவத்துல பின்னாடி வரக்கூடிய அந்த செய்தி நம்ம பார்க்கலாம். பயணத்தில் வந்த எந்த அடையாளமும் அவர்கள் காணப்படவில்லை. எங்களின் எவருக்கும் அவர் யார் என தெரியவில்லை. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் சென்று தம் முழங்கால்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழங்கால்களோடு இணைத்துக் கொண்டு நெருக்கமாக அமர்ந்தார். முழங்கால் என்ன? இது கூட்டுக்கள் சரியா? ஏன்னா ரொம்ப பேருக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு படிச்சு பாதி வெள்ளக்காரனா போயிருக்கிறான். முழங்கால் அவர் இணைத்துக் கொண்டார். அப்புறம் அவர் தம் கைகளை தம் தொடையின் மீது வைத்து அமர்ந்தார். ரொம்ப கண்ணியமா. பிறகு முஹம்மது, இஸ்லாம் என்றால் என்னவென்று எனக்கு தெரிவியுங்கள் என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இஸ்லாம் என்பது வணக்கத்திற்குரிய இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நாம் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நீங்கள் உறுதி கூறுவதாகவும் ஷஹாதா கூறுவதாகவும், மேலும் தொழுகையை கடைபிடிப்பதும் ஜகாத்தை வழங்கி வருவதும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோப்பதும் என்றால் இறை இல்லம் காபாவில் ஹஜ் செய்வதும் ஆகும் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அந்த மனிதர், நீ உண்மை உண்மை கூறினீர் என்றார். அவர் இவ்வாறு கூறியதை கேட்டு அவரே கேள்வியும் கேட்டுவிட்டு அவரே அபிசுல்லாலேசனம் அவர்கள் அளித்த பதிலை உறுதிப்படுத்தவும் செய்கிறாரே என்று நாங்கள் வியப்படைந்தோம். அடுத்து அவர் ஈமான் பற்றி எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வையும் அவருடைய மாணவர்களையும் அவருடைய வேதங்களையும் அவருடைய தூதர்களையும்
இறுதி நாளையும் நீங்கள் நம்புவதால் நன்மை தீமை அனைத்தும் விதியின் படியே நடக்கின்றன என்றும் நீங்கள் நம்புவதாகும் என்று கூறினார்கள். அதற்கு அந்த மனிதர், நீ உண்மை கூறினீர் என்றார். அடுத்து அம்மனிதர், எஸ்தான் பற்றி எனக்கு தெரிவியுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை போன்ற உணர்வுகள் வழிபடுவதாகும். ஏனெனில் அவனை நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்று பதிலளித்தார்கள். அந்த மனிதர் மறுவினாரை பற்றி எனக்கு தெரிவிப்பேன் என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அதிகம் அறிந்தவர் அல்லர் என்று கூறினார்கள். அம்மனிதர் மறுவினாரின் அடையாளங்களை பற்றி எனக்கு தெரிவிங்கள் என்று கேட்டால், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓர் அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பதும் காலில் செருப்பில்லாத அரைமுறை ஆடைகளை அறிந்துள்ள ஏழைகளான ஆட்சி இடையர்கள் போட்டி போட்டுக் கொண்டு உயரமான கட்டிடங்கள் கட்டுவதை நீங்கள் காண்பதாகும் என்று கூறினார்கள். மனிதர் சென்றுவிட்டார். நீண்ட நேரம் நான் அங்கேயே இருந்தேன். பின்னர் என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, கேள்வி கேட்ட அந்த நபர் யாருமே உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். நான் அண்ணாவும் அவன் சுந்தரமே என்று அறிந்தவர்கள் என்று சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்தான் மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல். உங்களுக்கு உங்களின் மார்க்கத்தை கற்றுத்தருவதற்காக உங்களிடம் அவர் வந்தார் என்று கூறினார். சரியா? அப்ப ஒட்டுமொத்தமாக இஸ்லாம்ல உள்ள 5 விஷயங்கள், ஈமான்ல உள்ள 6 விஷயங்கள், இஸ்லாம்ல உள்ள 1 விஷயம், இவை எல்லாம் நமக்கு எந்த ஹதீஸ்ல வந்து விடுகிறது? இந்த சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ் ரிவாயத்திலே நமக்கு கிடைத்து விடுகிறது. சரியா? மூன்றாவது அடிப்படை எதில்? மூன்றாவது அடிப்படை, நாம் அவசியம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய 3 அடிப்படைகளில் 3வது அடிப்படை. அப்ப முதலாவது அடிப்படை என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லிங்கன்னா தப்பா சொல்லிட்டே இருக்கலாம், ஏன்னா எதுவும் தெரியாத சொல்லிட்டே இருக்கலாம். முதலாவது அடிப்படை என்ன? ரப்பை அறிவது, மாரிஃபத்து ரப்பிஹி. இரண்டாவது, மாரிஃபத்து தீனிஹி, தனது தீனை அறிவது. மூன்றாவது, மாரிஃபத்து நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மூன்றாவது அடிப்படை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறிவதாகும். அவருடைய தந்தை அப்துல்லா, பாதனார் அப்துல் முத்தலீப், முப்பாதனார் ஹாஷிம். ஹாஷிம் குறைஷி வருஷத்தைச் சேர்ந்தவர். குறைஷ் அரபுலத்தைச் சேர்ந்தவர்கள், அரபியர்கள். நபி இஸ்மாயிலுடைய வழித்தோன்றர்கள். இஸ்மாயில் நபி இப்ராஹிமுடைய மகனாவார். அவர்கள் மீது அல்லாஹ்வின் இதயத்தரும் சிறப்பு கருணையும் உண்டாகட்டும். நபிமார்களை பேர சொல்லும்போது அலைஹிஸ்ஸலாம். அப்ப ரசூலுல்லாஹி பத்தி உடனடியா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன? அவங்க பேர் என்ன? முஹம்மது. அவங்களுடைய தந்தை பேர் என்ன? அப்துல்லா. அவருடைய பாட்டனார் பேர் என்ன? அப்துல் முத்தலீப். முப்பாட்டனார் பேர் என்ன? ஹாஷிம். ஹாஷிம் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? குறைஷ் வம்சத்தைச் சேர்ந்தவர். குறைஷிகள் யார்? அரபுகள். அரபுகள் எங்கிருந்து வந்தவர்கள்? இஸ்மாயில் நபியுடைய வம்சத்தார்கள். இஸ்மாயில் நபி யாருடைய மகனா? இப்ராஹிம் நபியுடைய மகனா. புரியுதா? இது உடனே போய் மீட்ட முறைகள் கொடுத்துருக்கோம். சரியா? அடுத்து அவர்களின் 40 வருடங்கள் நபியாகவும் ரசூலாகவும் 23 ஆண்டுகள் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 63. எத்தனை வயசு? 63. அது நபித்துவத்திற்கு முன்பு 40 வருடங்கள், நபித்துவம் பெற்று 23 ஆண்டுகள். அடுத்து கேளுங்க, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். 96வது அத்தியாயம் வரிசைப்படி இறக்கப்பட்டதின்படி முதல் அத்தியாயம். இந்த இறைவசனம் இறக்கப்பட்ட போது அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள். இத்தனை இந்த வசனம் இறக்கப்பட்ட போது அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள். அடுத்து யாருகள் قم فأذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهدر ولا تمن تستكثر.
74வது அத்தியாயத்தின் அந்த முதல் வசனங்கள் இறக்கப்பட்ட போது அவர்கள் ரசூலாக ஆக்கப்பட்டார்கள். அப்ப நபி என்றால் யாரு? அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பெறக்கூடியவர். ரசூல் என்றால் யார்? தான் பெற்ற செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டவர். நபி என்றால் செய்தியை பெறக்கூடியவர். அல்லாஹ் அவருக்கு வழியை கொடுத்து உயர்ந்த கண்ணியத்தை கொடுத்துருவோம். ஆனால் உயர்வு என்று அர்த்தம். இரண்டாவது என்ன? ரிசால். அந்த குடும்பத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட வழி செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டவர், பணிக்கப்பட்டவரை ரசூல் என்று சொல்லப்படும். புரியுதுங்களா இல்லையா? ஓகே. அவர்கள் பிறந்த ஊர் மக்கா. ரசூலுல்லாஹி என்ன மக்காவில் பிறந்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் செய்த தங்கிய ஊர் மதீனா. தௌஹீதின் பக்கம் மக்களை அழைப்பதற்கும் ஷிர்கிலிருந்து எச்சரிப்பதற்கும் அல்லாஹ் அவர்களை தூதராக அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் தூதராக? எதற்காக? தௌஹீதின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, ஷிர்கிலிருந்து மக்களை எச்சரிப்பதற்காக. சூரத் முத்தஸ்ஸிருடைய வசனத்தை எழுதுகிறார்கள், யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், வஹியின் அதிர்ச்சியால் போர்வை போர்த்திக் கொண்டிருக்கும் நபியே, குன் நீங்கள் எழுந்து நின்று பலர்ந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. உமது இறைவனை பெருமைப்படுத்துகிறார், உமது அரப்புடைய பெருமையை பற்றி பேசுகிறார்கள். உனது ஆடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வீராக. அசுத்தங்களை வெறுத்து விடுவீராக. அசுத்தங்களை வெறுத்து விடுவீராக. இப்போ ஒருவன் எழுந்த எச்சரிக்கை செய்யுங்கள். எழுந்து எச்சரிக்கை செய். என்ன எச்சரிக்கை? சிறுக்கை விட்டு எச்சரித்து தௌஹீதின் பக்கம் அழையுங்கள். சிறுக்கை விட்டு எச்சரித்து தௌஹீதின் பக்கம் அழையுங்கள். உலகத்தக்கத்தக்கப்பேர் தௌஹீதை கொண்டும் அவன் ஒருவனை மட்டும் வணங்குவது கொண்டு அவனை கண்ணியப்படுத்துங்கள். உலகத்தக தக்கப்பேர் உமது இறைவனை கண்ணியப்படுத்துங்கள். எப்படி கண்ணியப்படுத்துவது? தௌஹீதை கொண்டும் அவன் ஒருவனை மட்டும் வணங்குவது கொண்டு அவனை கண்ணியப்படுத்துங்கள். உமது ஆடைகளை சுத்தப்படுத்துங்கள். என்றால் என்ன கருத்து? உங்கள் செயல்களை சிறுகையிலிருந்து சுத்தப்படுத்துங்கள். உங்கள் செயல்களை சிறுகையிலிருந்து சுத்தப்படுத்துங்கள். அதுலத்தை வெறுத்து விட்டு விலகிவிடுங்கள். ருஜு சென்றால் சிலைகள், பகுதி என்றால் அவற்றை விட்டும் அவற்றை வணங்குபவர்களை விட்டும் விலகியிருங்கள். புரியுதுங்களா? பின்னாடி கேட்கிறீங்களா? தீபம் தனியா ஒரு பிரச்சனை இருக்க போறீங்க. கூப்பிடுந்து சிறுக்கை விட்டு எச்சரித்து அல்லாவின் பக்கம் அழையுங்கள். வளர்த்த பக்கத்து தௌஹீதை கொண்டு அவன் ஒருவனை மட்டும் வணங்குவது கொண்டும் அவனை கண்ணியப்படுத்துங்கள். உங்கள் செயல்களை சிறுகை விட்டு சுத்தப்படுத்துங்கள். என்றால் சிலைகள், பகுதி என்றால் அவற்றை விட்டும் அவற்றை வணங்குபவர்களை விட்டும் விலகியுங்கள். காவிரும் ولا انتم عابدون ما اعبد لكم دينكم ولي دين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் தௌஹீதின் பக்கம் அழைத்தார்கள். அதற்கு பிறகு மிஃராஜின் பக்கம் சென்றார்கள். மக்காவில்
பத்து வருஷம் இஸ்லாமிசம் தொழிலுடைய பணி செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு மேலாண்மைய பயணம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். மேலாண்மைய பயணம் என்றால் என்ன? மக்காவிலிருந்து மஸ்ஜித் அக்ஸாவிற்கு புராக் என்ற வாகனத்தின் மூலமாக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். பிறகு புராக்கை அங்கே கட்டிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக ஏழு வானங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு முன்பாக ஜிப்ரீல் நின்று கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக சென்றார்கள். அல்லாஹ் அவர்களிடத்திலே உரையாடினான். அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை, காட்ட வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தான். அவர் பத்து ஆண்டுகளுடைய அழைப்பு பணிக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணம் வந்தார்கள். அங்கே அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகைகள் கடமையாக்கப்பட்டன. இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது, மிராதே கடமையாக்கப்பட்டது. அந்த ஐம்பது தொழுகையை கொடுத்தாருட்டான். மூசா அலி இஸ்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்ன முகமது சல்லா அலி இஸ்லாம் உங்களே இந்த செய்தி அப்படின்னு அல்லா சேர்ந்து வர்ற என்ன கொடுத்தா அல்லா கண்டிப்பாக விட்டு கொடுத்துருப்பாங்க. ஐம்பது நேர தொழுகையை அல்லா கொடுத்துருக்கான். எனக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் சீனியர், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த பனி இஸ்ராயில நான் பட்டுக்கலாம் பாரு வேணா தப்பி அந்த போய் கொஞ்சம் லேட்டாக்கி கேட்டுக்குவாங்க. சீனியர் சொல்றாங்க தப்பி சொல்லா இருக்க போறாங்க. நல்லா சொன்னா சரி பத்த கடைசியில குறைச்சி குறைச்சி குற்றம் இது அஞ்சு இருந்துச்சு. பூசாலேஸ்வரம் இதையும் தாங்காது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. என் இறைவனுக்கு மேல வெட்கப்படுகிறது, இதுக்கு மேல நான் திரும்பி போக மாட்டேன். அப்ப அல்ல அறிச்சனால் நவியே ஐந்தை புரட்டி கொண்டீர்கள். அது எண்ணிக்கையால் ஐந்து, நன்மையால் ஐம்பது. மக்காவில் மூன்று ஆண்டுகள் தொழுதார்கள். அப்ப மேலாஜில தொழுகளுக்கு கடமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் மூன்று ஆண்டுகள் ஜமாத்தா தொட முடியல. அப்படியே எப்பயாவது ஜமாத்து தொழுதா கூட அங்கங்க பாலைவனங்கள்ல, பாலைகள்ல, மலைகளுக்கு பின்னாடி மறைஞ்சு தொழுது இருந்தார். பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஹிஜ்ரா என்றால் என்ன? சிறுக்கு வைக்கப்படுகிற ஊரிலிருந்து இஸ்லாமிய ஊருக்கு இடம்பெயர். இஸ்லாமிய ஊர் என்றால் என்ன? எங்கே இஸ்லாம் பின்பற்றப்படுகிறது. சில பேர் என்ன வழங்குகிறார்கள் சொன்னால், முஸ்லிம்கள் மெஜாரிட்டியா இருக்கும், முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிற ஊரும் தான் இஸ்லாமிய ஊரும் வழங்குகிறார்கள். அப்படி கிடையாது. முஸ்லிம்களுடைய நாடு என்பது வேறு, இஸ்லாமிய நாடு என்பது வேறு. அதிகமான முஸ்லிம்கள் இருந்து முஸ்லிம் கவர்மெண்ட் இருந்தால் அது முஸ்லிம் நாடு. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் குறைவாக இருந்தாலும் ஆட்சி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்கத்தின்படி, கிதாபு சுன்னாவின்படி ஆட்சி செய்தால் அது இஸ்லாமிய நாடு. அப்ப சிறுக்குடைய நாட்டில் இருந்து இஸ்லாமிய நாட்டிற்கு ஹிஜ்ரத் செய்வது இது இந்த உம்மத்தின் மீது கடமை. மறுமை நாள் வரை இது நீடிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார் நான்காவது அத்தியாயத்தின் 97வது வசனம், எவர்கள் தங்கள் மாற்று கட்டளைகளை சரிவர நிறைவேற்ற முடியாமல் நிராகரிப்பவர்களின் நாட்டில் இருந்து கொண்டு தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொள்கின்றனோ அவர்களின் உயிரை வழக்குகள் கைப்பற்றும் பொழுது அவர்களை நோக்கி மாற்று கட்டளையை நிறைவேற்றாது, நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், அந்த பூமியில் நாங்கள் சிறுபான்மையினர்களாகவே இருந்தோம் என்று பதில் கூறுவார்கள். அதற்கு வழக்குகள், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது அல்லவா, நீங்கள் இருந்த அவ்விடத்தை விட்டு வெளியே இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள். இத்தகையவர்கள் ஒரு நிமிடம் நரகம்தான், அது ஒரு நிமிடமே மிக கெட்டது. அப்போ ஒரு மனிதன் சிறுக்குரிய பூமியில வாழ்ந்து மார்க்கத்தை பின்பற்றாம அப்படியே மூத்தா போய்விட்டார் என்றால் அவருடைய நடுவிடம் நரகமாக ஆகிவிடும். மேலும் அல்லாஹ் சொல்கிறார் 29வது அத்தியாயத்தின் 56வது வசனம், யா இபாதியல்லதீன ஆமனூ இன் அர்தி வாசிஅத்துன் ஃபய்யாய ஃபஅமுன். என் அடியார்களே, ஈமான் கொண்டவர்களே, எனது பூமி விசாலமாக இருக்கிறது, என்னையே வணங்குங்கள். இமாம் பாபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஹிஜ்ரா இல்லாமல் மக்காவில் தங்கிவிட்ட முஸ்லிம்கள் விஷயத்திலே இந்த வசனம் இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், தௌபா முடியும் வரை ஹிஜ்ரா முடியாது, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும் வரை தௌபா முடியாது. அப்ப தௌபாவாக ஒருவர் தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்து அதிலிருந்து விலகி இனி அந்த பாவத்தின் பாவத்தின் பக்கம் செல்லமாக நீங்கள் உறுதியோடு அல்லாவிடம் பாவமளிப்பு செல்வதை தௌபா என்று சொல்லப்படும். அது கடைசியா மரபினாருடைய பெரிய அடையாளம் இந்த வகையில் நினைத்துக் கொண்டிருக்கும். சூரிய கிழக்கு வந்திக்க வேண்டிய மேற்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு சரவான தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிய போது இஸ்லாமின் ஏனைய சட்டங்களை மக்கள் ஏவினார்கள். உதாரணமாக ஜகாத், சௌம், ஹஜ், ஜிஹாத், அதா, தொழுகைக்கு அழைப்பது, நன்மையை ஏறுவது, தீமையை தடுப்பது, இன்னும் இது போன்ற சட்டங்கள். அப்ப இந்த வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் மதீனாவிலே. அவர்களின் மார்க்கம் நிலையானது, நமக்கு மத்தியில் அந்த மார்க்கம் இன்றும் நிலைக்கிறது. நன்மைகள் அனைத்தையும் சமுதாயத்திற்கு அறிவித்து விட்டார்கள், தீமைகள் அனைத்தையும் விட்டு சமுதாயத்தை எச்சரித்து விட்டார்கள். அவர்கள் அறிவித்த நன்மையாவது தௌஹீதும் அல்லாஹ் விரும்புகின்ற அனைத்து செயல்களும். அவர்கள் நமக்கு அறிவித்து சொன்ன செய்தி என்ன? தௌஹீதும் அல்லாஹ் விரும்பக்கூடிய எல்லா செயல்களும். அவர்கள் நமக்கு எச்சரித்த தீமையாவது இணை வைத்தலும் அல்லாஹ் விரும்புகின்ற அனைத்து காரியங்களும் ஆகும். அல்லாஹ் மக்கள் அனைவருக்கும் அவரை தூதராக அனுப்பினார். ஜின்களும் மனிதர்களும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை அல்லாஹ் கடமையாக்கினார். அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் கூறுவீராக, மனிதர்களே நீங்கள் எந்த நாட்டவராக ஆயினும் மனுப்பாராயினும் நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதராவே. அல்லாஹ் அவர்கள் மூலம் இந்த மாற்றத்தை முழுமைப்படுத்தினார். அல்லாஹ் சொல்கிறான் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்கள் மாற்றத்தை முழுமையாக்கி வைத்து என் அருளையும் உங்கள் மீது முழுமையாக்கி வைத்து விட்டேன். உங்களுக்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் அங்கீகரித்துக் கொண்டேன். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்ரீஹதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63வது வயதில் இறந்து விட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டார், உயிரோடு கிடையாது, பிறந்தார்கள், இறந்து விட்டார்கள். சில பேர் எப்படி வழங்கி வச்சிருக்கிறாங்க, இல்ல ரசூலா இப்ப உயிராக உயிராக இருக்கிறார்கள். அப்ப ரசூலா உயிராக இருந்தாங்கன்னு சொன்னா உயிராக இருக்கிற ஒரு மனிதரை சமூக கொடுத்து அரங்கத்தில் எவ்வளவு பெரிய பாவம். அதையா செய்தார்கள் சகாபாக்கள். மக்கள் இறந்தபின் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் அல்லாஹ் சொல்கிறார். இது 3 அடிப்படை முடிஞ்சிருச்சு. அதுக்கு துணையா கடைசியா அந்த நூலை முடிக்கும் பொழுது உள்ள முடிவதை சொல்கிறார்கள். மக்கள் இறந்தபின் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் கூறுகிறார், மின்ஹா ஹலக்னாகும் வஃபீஹா நுஈதுகும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரதன் உக்ரா. 20வது அத்தியாயத்தின் 55வது வசனம், பூமியிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம், பின்னர் அதிலேயே நாம் உங்களை சேர்த்துள்ளோம், மற்றொரு கடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்தே நாம் உங்களை வெளிப்படுத்துவோம். மேலும் அல்லாஹ் கூறுகிறார் 21வது அத்தியாயத்தின் 17வது 18வது வசனம், والله أنبتكم من الأرض نباتا ثم يعيدكم فيها ويخرجكم إخراجا. اللهவே உங்களை ஒரு செடியின் ஒரு பூமியில் வளர்த்தினான், வெளிப்படுத்தினான், பின்னர் அதில் நான் உங்களை மரணிக்க வைத்து அதில் சேர்த்து விடுவான், அதிலிருந்தே மற்றொரு முறையும் உங்களை வெளிப்படுத்துவான். மறுமையில் எழுப்பப்பட்ட பிறகு மக்கள் விசாரிக்கப்படுவார்கள், தங்கள் செயல்களுக்கு ஏற்ப கூலி கொடுக்கப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் 53வது அத்தியாயத்தின் 39வது வசனம், லியஜ்ஸி அல்லதீன அஸாஉ பிமா அமிலு வயஜ்ஸி அல்லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா. ஆகவே தீமை செய்தவர்களுக்கு அவர்களின் தீய செயலுக்கு தக்கவாறு தீமையை கூலியாக கொடுக்கின்றான், நன்மை செய்தவர்களுக்கு நன்மையை கூலியாக கொடுக்கின்றான். மறுமையில் மீண்டும் எழுப்பப்படுவதை பொய் என்று கூறுபவர் காஃபிர், இறை மறுப்பாளராக ஆகிவிடுவார். அல்லாஹ் சொல்கிறான், நிராகரிப்பவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். அவ்வாறல்ல என் இறைவன் மீது சத்தியமாக மெய்யாகவே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், நீங்கள் செய்து கொண்டிருப்பவற்றை பற்றி பின்னர் நீங்கள் அறிவுறுத்தவும் படுவீர்கள். இவ்வாறு செய்வது அல்லாஹ்வுக்கு மக்களுக்கு நற்செய்தி கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அனுப்பியிருக்கிறான். நெருங்காய கூறல் என்ன? அல்லாஹ்வின் மீது குற்றம் கூற மனிதர்களுக்கு ஒரு ஆதாரமும் இல்லாத என்பதற்காக இறை தூதர்களுக்கு தூதர்களுக்கு பின்னரும் யஹ்யா போன்ற வேறு பல தூதர்களை சொர்க்கத்தை கொண்டு நச்சையில் கூறுகிறவர்களாகவும் மரணத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரித்தவர்களாகவும் நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் அனைவரையும் நினைத்தவனும் ஞானமுள்ளவனுமாக இருக்கிறான். முதல் தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பெறக்கூடிய நபியாக இருந்தார்கள். ஆனால் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அழைக்கக்கூடிய தூதராக அனுப்பியது யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. அல்லாஹ் சொல்கிறான் 4வது அத்தியாயத்தில் 163வது வசனம், இன்னா ஔஹைனா இலைக கமா ஔஹைனா இலா நூஹின் வன் நபியின மின் பஅதிஹி. நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின்னர் வந்த நபிமார்களுக்கும் நாம் வழி அறிவித்தவாறே உங்களுக்கும் நிச்சயமாக நாம் வழி அறிவித்தோம். எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பியிருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து முஹம்மது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை வந்து சென்றுள்ளார்கள். அவர்கள் அனைத்து தூதர்களும் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று மக்களுக்கு கட்டளையிட்டார்கள். தாவூத்தை வணங்குவதை மட்டும் தடுத்துள்ளார்கள். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. பூமியின் பல பாகங்களில் வசித்திருந்த ஒவ்வொரு மக்களுக்கும் நிச்சயமாக நாம் தூதரை அனுப்பியிருக்கிறோம். அத்தூதர்கள் அவர்களை நோக்கி, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், வழி இருக்கும் சைத்தான்கள் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்ப இபாதத்துல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குவது தாகூத்தை விட்டு விலகுவது. தாகூத்தை விட்டு விலகுவது, தாகூத்தை நிராகரிப்பதும் அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொள்வதையும் எல்லா அதிகாரிகளுக்கும் அல்லாஹ் கடமையாக்கினான். அல்லாஹ் கூறுகிறான் 2வது அத்தியாயத்தின் 256வது வசனம், எவர் தாகூத்தை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அறுவடாக பலமான ஒரு கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். தாகூத்தை நிராகரிப்பதும் அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொள்வதும் தான் லாயிலாக இல்லத்தாகவின் பொருளாகும். இவ்வளவு கைவ அன்பத்துள்ளாகி அடியில் சொல்கிறார்கள், அடியால் தனது வரம்பை தீர காரணமாக அமைந்த பொய் தெய்வம், தலைவர், அதிகாரி இவற்றிற்கு தாகூத் என்று சொல்லப்படும். தாகூத் என்றால் யார்? அல்லாஹு தஆலாவுடைய சரியத்தை மீற வைக்கக்கூடிய தலைவரோ அதிகாரியோ அல்லது பொய்யான தெய்வமோ சைத்தானோ இப்லீஸ் யாரா இருந்தாலும் சரி இந்த தாகூத் என்ற பெயரில் வருவார்கள். தாகூத்துகள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் 5 வகையினர் முக்கியமானவர்கள். முதலாவது பெரிய தாகூத்தார் இப்லீஸ். இரண்டாவது தான் வணங்கப்படுவதை விரும்பக்கூடியவர்கள், சாமியார்களை போல, துறவிகளை போல, பாதிரியார்களை போல. மூன்றாவது யார்? தன்னை வணங்க கூறக்கூடியவர், என்ன வணங்குங்க எனக்கு வழிபாடு செய்கிறது என்று அழைக்கக்கூடியவர், திராவிடை போல. அதே போல இந்த மாதிரி உலக நாடுகளை இன்னைக்கு அந்த மாதிரி பல அரசாங்கங்கள்ல மன்னர்கள் அதிகாரிகள் இருக்கிறார். நான்காவது மறைவான விஷயம் தனக்கு தெரியும் என்று கூறக்கூடியவர், குறி சொல்றவங்க, ஜோசியம் சொல்றவங்க, கைதகம் பாடுறவங்க இவர்கள் போல. ஐந்தாவது அல்லாஹ்வின் சட்டப்படி தீர்ப்பளிக்காதவர்கள், அல்லாஹ் இறக்கிய வேத சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காதவர்கள். இப்படி தாகூத் 5 வகையாக இருக்கிறார்கள். எல்லா வகையான தாகூத்தை விட்டோம் நம்ம விலகிக்கிறோம். இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இத்தோடு நம்முடைய நூல் அல்லாஹ்வுடைய கிருபையால நிறைவுறுகிறது. இப்ப நம்ம இதுவரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை சுருக்கமா நீங்க மனசுல பதிய வைக்கணும். ஓரளவுக்கு இன்னைக்கு படிச்ச பாடங்களை நம்ம திரும்ப திரும்ப கேட்டு மனசுல விஷயம் பதிஞ்சிருக்கும். இப்ப நம்முடைய நூலுடைய பேர் என்ன? சலாத்துல் உசூல், 3 அடிப்படைகள். இதை எழுதிய ஆசிரியர் யார்? முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க அந்த நூலுடைய சுருக்கமாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, முதல்ல ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அந்த விஷயங்களை கண்டிப்பா தெரியணும்னு சொல்றாங்க. அந்த விஷயங்கள் என்ன? 4. சரியா? முதல் விஷயம் என்ன? இல்ல, எது வரும்? அல்லாஹ்வை, மார்க்கத்தை, தூதரை அறிந்து வருவது. இரண்டாவது என்ன? அமல். மூன்றாவது தாவா. நான்காவது சபை. அப்புறம் அதற்கு எடுத்து அதற்கடுத்து 3 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதுல முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹுதான் நம்மை படைத்தான், அல்லாஹுதான் நமக்கு உணவளிக்கிறான், அல்லாஹ் நம்மை வீணாக விடவில்லை, ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், தூதருக்கு கீழ்படிந்தவர் சொர்க்கம் செல்வார், தூதருக்கு மாறு செய்தவர் கரகம் செல்வார். அது இரண்டாவது விஷயம். அல்லாஹ் தன்னுடன் தனது வணக்க வழிபாட்டில் வேறு ஒருவர் சேர்க்கப்படுவதை, அதாவது சிறுக்கு செய்யப்படுவதை அவர் விரும்ப மாட்டான். மூன்றாவது, அல்லாஹ் ஒருவனை வணங்கி தூதரை பின்பற்றக்கூடியவர் அல்லாவிற்கும் தூதருக்கும் மனப்படக்கூடியவரோடு நேர்மை கொள்வது கூடாது. சரியா? அடுத்து இப்ராஹிம் நபியுடைய கொள்கை, அல்லாஹை மட்டும் வணங்குவது, வணக்க வழிபாடுகளை அல்லாவிற்கு மட்டும் செய்வது, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லாவை மட்டும் வணங்குவது, வணக்க வழிபாடுகளை அல்லாவுக்கு மட்டும் செய்வது. மூன்றாவது, அல்லாஹின் கட்டளைகளை மிகப்பெரியது எது? தௌஹீத். அடுத்து அல்லாஹ் தடுத்தவர்கள் மிகப்பெரியது ஷிர்க். அடுத்து இன்றைக்கு நம்ம படித்த பாடத்தினுடைய தொடர்ச்சியுடன் மூன்று அடிப்படையில் கண்டிப்பாக மனிதன் தெரிந்து அறிந்து பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். அதியான் தனது இறைவனை அறிவது, தனது மார்க்கத்தை அறிவது, தனது தூதரை அறிவது. தனது இறைவனை எப்படி அறிவது? அல்லாஹ் என்னை படைத்த இறைவன், அவனை பெரிய எனக்கு நான் உணர்ந்துவதற்கு வேறு கடவுள் இல்லை. அல்லாஹுவை அவருடைய குர்ஆன் வசனங்களை கொண்டும் அவருடைய படைப்புகளை கொண்டும் அறிய வேண்டும். படைப்புகளை படைத்தவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன். வணக்க வழிபாடுகள் பல உள்ளன, அது நம்ம சொல்லிருக்கோம். அதாவது காத்து ஹஜ்ஜி நேர்ச்சி அது படுகிறது, அது நீங்க டீட்டெயிலா பாத்துக்கணும். அடுத்து தனது மார்க்கத்தை அறிவது, அதாவது ஆதாரத்தை கொண்டு மார்க்கத்தை அறிவது, தௌஹீதை கொண்டு அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அவனுக்கு கட்டுப்பட்டு பணிந்து நடப்பது, ஷிர்கை விட்டு முஷ்ரிக்குகளை விட்டு விலகி இருப்பது. மார்க்கத்தில் மூன்று படித்தவர்கள் உள்ளன. ஒன்று இஸ்லாம், அதாவது ஷஹாதா, தொழுகை, ஜகாத், நோன்பு, ஹஜ். இரண்டாவது ஈமான், அல்லாஹுவை, மாணவர்களை, வேதங்களை, தூதர்களை, வறுமையை நம்புவது, விதியை நம்புவது. மூன்றாவது எஸ்தான், அல்லாஹை பார்ப்பது கொண்டு அல்லது அவன் நம்மை பார்ப்பது கொண்டு வணங்குவது. தனது தூதரை அறிவது. இப்ப இன்றைக்கு படுகிற கடைசிய சுருக்கமா உங்களுக்கு சொல்லியிருக்கு பாருங்க. தூதரை அறிவது என்றால் என்ன? அவருடைய பெயர் முஹம்மது பின் அப்துல்லா. குடும்பம் ஹாஷிம். குலம் குரைஷ். இனம் அரப். வம்சாவளி இஸ்மாயில் இப்னு இப்ராஹிமுடைய வழித்தொண்டல். மொத்த வயது 63. நபித்துவம் 40வது வயதில் கிட்டியது. அவர்கள் செய்த பணி என்ன? தௌஹீத் பக்கம் மக்களை அழைப்பது, சிறுகை எச்சரிப்பது. மக்காவில் 13 ஆண்டுகள், மதினாவில் 10 ஆண்டுகள். சொந்த ஊர் மக்கா, குடியேறிய ஊர் மதினா. நபித்துவத்தின் 10வது ஆண்டு விண்வெளி வேளாண் பயணம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்குதான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. 3 ஆண்டுகள் மக்காவில் தொழுகிறார்கள். அதற்கு பிறகு மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதினாவில் தான் மற்ற சட்டங்கள் தரப்பட்டன. மதினாவில் 10 ஆண்டுகள் இப்படித்தான் மக்களை அழைத்தார்கள். அல்லாஹை மட்டும் வணங்குவதற்கும் அல்லாஹ் அல்லாத மற்றவற்றை நிராகரிப்பதற்கும் மக்களை அழைத்தார்கள். இதற்கு தான் சுல்லாலிசனமுடைய ஜிஹாத் இருந்தது. இதற்காகவே சுல்லாலிசனம் பல இடங்களை நேசம் கொண்டார்கள், பல இடங்களை போட்டிருந்தார்கள். இதற்கு பிறகு அல்லாஹுடைய சுதர்சன அல்லாஹ் அடைக்கு வந்துட்டும் மரணித்தார்கள். பயன்படக்கூடிய நல்ல மக்களாக ومن الذين ما تهون به علينا مصائب الدنيا ومن العمل ما تبلغنا به جنتك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم إنا نسألك علما نافعا وعملا صالحا ورزقا حلالا طيبا مباركا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعين لا تدمع ومن دعاء لا يسمع اللهم إنا نعوذ بك من هؤلاء الأربع ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله وسلم على خير خلقه نبينا محمد وعلى آله وأصحابه وذريته ومن تبعهم بإحسان إلى يوم الدين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.